நம்பிக்கை வாழ்க்கையினுடைய ஆதாயமாக இருக்கிறது. எதன் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும்? என்னுடைய உணர்வின் மீது நான் நம்பிக்கை கொள்கின்றேன். அந்த உணர்வு என்ன? சுகமான வாழ்க்கை வேண்டும், சுதந்திரமான வாழ்க்கை வேண்டும், சுயமான வாழ்க்கை வேண்டும், எவரொருவரையும் நம்பி வாழ தேவையில்லாத வாழ்க்கை வேண்டும், எவரையும் அன்றி வாழாத வாழ்க்கை வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் எனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஒருபோதும் மாறக்கூடாது. இயற்கையும் சரி எனக்கு சாதகமாக இருக்க வேண்டும். அதில் பேரழிவுகள் ஏற்படக்கூடாது, நோய்கள் ஏற்படக்கூடாது, கொள்ளை நோய்கள் என்னை தாக்கக்கூடாது. இவையெல்லாம் உணர்வுகளின் பகுதிகள். இவற்றை நாம் விரும்புகின்றோம். ஆனால் அதே நேரம் இது சாத்தியமா என்றும் நமக்குள் ஒரு கேள்வி எழுகிறது. இங்குதான் வினை ஆரம்பமாகிறது. உங்களால் எது சாத்தியம் என்பதை நீங்கள் படைக்கப்பட்ட நாள் முதலாக, ஒரு கருவாக படைக்கப்பட்ட நாள் முதலாக இன்று வரையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களே, உங்களால் எது சாத்தியம் என்று கூறுங்கள். இரவு என்ற ஒரு நேரம், பகல் என்ற ஒரு நேரம், இந்த இரண்டும் நான் ஓய்வு பெறுவதற்காகவும் என்னுடைய அமைதிக்காகவும் அந்த இரவையும், பிறகு இந்த அமைதியையும் இந்த ஓய்வையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று உங்களுக்காக பகலையும் கொடுத்தான். இந்த கண்களுக்காக பகலையும், அகக்கண்ணுக்காக இரவையும் அமைத்தான். பகலின் அந்த பிரகாசம் மங்கி இரவின் இருள் சூடும் பொழுது இந்த கண்களுக்கு நிச்சயமாக வேலை கிடையாது, அது ஓய்வெடுக்க வேண்டும். இந்த கண்கள் பிரகாசமாக வேண்டும். இந்த நேரத்தை தான் நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரதானமாக கொள்கின்றோம். இரவின் தூக்கத்தின் பிறகு மறுநாள் பகல் என்பது எனக்கு அவ்வளவு உற்சாகமாக இருக்கிறது. முந்தைய நாளின் களைப்பும் மனதின் சோர்வும் நீங்குகின்றன. உடலின் அலுப்பு என்னை விட்டு மறைகிறது. அவ்வளவு புத்துணர்ச்சியுடனும் புது வேகத்துடனும் புது பொலிவுடனும் நான் மறுநாள் எழுந்திருக்கின்றேன். என்னுடைய கழிவுகள், என்னுடைய அலுப்பு, என்னுடைய அயற்சி அவ்வளவு நீக்கப்படாத நிலையில் எனக்கு மறுநாள் வாழ்க்கை இல்லை. அப்படியானால் என்னுடைய கழிவுகள் நீக்கப்பட வேண்டும். மறுநாள் காலையிலும் சரி, அதன் பிறகுதான் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. மனதின் கழிவுகள் இரவில் நீக்கப்படுகின்றன, உடலின் சோர்வு நீக்கப்படுகின்றது, பிறகு உடல் உபாதைகளினுடைய அந்த தீமைகள் மறுநாள் காலை கடன்களை முடிக்கும் பொழுது அந்த நாளிலிருந்து அந்த நேரத்திலிருந்து நமக்கு வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. வாழ்க்கையினுடைய பிரதானம் இரவாக இருக்கின்றது. அந்த இரவில் நிகழக்கூடிய மாபெரும் நிகழ்ச்சிகள் நீங்கள் நிகழ்த்துவதில்லை, அந்த இரவை நீங்கள் கொண்டு வருபவர்களும் இல்லை. உணர்வின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்ற அந்த விருப்பம் உங்களுக்காக விருப்பமாக அமைக்கப்பட்டுவிட்ட பிறகு உங்களுடைய அறிவை கொண்டு சாத்தியமா என்று கேட்கும் பொழுது, சத்தியமாக நன்மைகள் எதுவுமே உங்களிடமிருந்து கிடையாது, இரவை நீங்கள் உங்களுக்காக அமைத்துக் கொண்டவர்கள் இல்லை, ஆனால் அந்த இரவு வேண்டும், தூக்கத்தை நீங்கள் வரவழைத்துக் கொள்வர்கள் இல்லை, படுக்கைக்கு செல்லலாம், தூக்கம் உங்களுக்கு வந்தால் தவிர தூக்கம் இல்லை, அந்த தூக்கம் இல்லை என்றால் மறுநாள் பைத்தியம், என்ன செய்வது என்று தெரியாத நிலைக்கு நாம் ஆளாகின்றோம், பிரமை பிடித்தவர்களை போன்று ஆகிவிடுகின்றோம். மறுநாளும் மறுநாளும் தூக்கம் இல்லை என்றாகும் பொழுது நிச்சயமாக நமக்கு மிகப்பெரும் பயம் நம்மை ஆட்டி படைக்கின்றது. இப்பொழுது எனக்கு தூக்கம் வேண்டும் என்று விரும்புவீர்கள் தூக்கம் இல்லையே என்று அங்கலாய்ப்பீர்கள். வேண்டுமே வேண்டுமே என்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தருணத்திலும், பகல் பொழுதுடைய ஒவ்வொரு தருணத்திலும் நீங்கள் விரும்புவீர்கள். இரவு வரப்போகின்றதே என்று பயந்த வண்ணம் நமக்கு தூக்கம் கிடைக்குமா என்ற பீதி உங்களுடைய நெஞ்சத்தை நிச்சயமாக ஆட்கொள்கிறது. அந்த இரவு வேண்டும், நீங்கள் படைப்பவர்கள் இல்லை, பின்னர் தூக்கமும் வேண்டும், நீங்கள் வரவழைப்பவர்கள் இல்லை, பின்பு கழிவுகள் காலில் நீங்க வேண்டும், நீங்கள் நீக்குபவர்கள் இல்லை, அந்த உடல் உபாதை உங்களுக்கு வந்தால் தவிர அது ஒரு உபாதை, நீக்கப்படும் பொழுது அவ்வளவு சுகம், இன்றைய வாழ்க்கை இறைவனுடைய தூக்கத்தில் இருக்கின்றது, இறைவனுடைய அமைதியில் இருக்கின்றது. அந்த அமைதியின் காரணமாகத்தான் உங்களுடைய மனம் சாந்தமடைந்து அந்த சாந்தத்தில் உங்களுடைய உடல் இயற்கையினுடைய அவ்வளவு கழிவுகளும் ஒன்று சேர்க்கப்படுகின்றன. அதிகாலையில் அது நீக்கப்படுவதற்காக வேண்டி அந்த இரவில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் ஒன்று உங்களிடம் நிகழவில்லை என்றால் உங்களுடைய கதி என்ன? என்னுடைய பகல் பொழுதும் இவ்விதமாகவே அமைதியாக இருக்க வேண்டும், இவ்விதமாகவே சாந்தத்தோடும் இருக்க வேண்டும். எந்த கவலையும் இல்லாமல் இரவில் தூங்கினேனே அதே மாதிரி என்னுடைய பகல் பொழுதும் அமைய வேண்டும் என்று நீங்கள் விரும்ப வேண்டும் என்பதற்காக உங்களுடைய நாளை உங்களுடைய சாயங்காலம் என்ற அந்த சூரியன் சாயக்கூடிய அந்த நேரத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. நீங்கள் புதுப்பிக்கப்பட இருக்கின்றீர்கள். புதிய உலகத்தில் மறுநாள் காலையில் நீங்கள் நிச்சயமாக எடுக்கப்படுவீர்கள். அந்த நாள் உங்களுக்கு சுகமானதாக அமையக்கூடிய அந்த தருணத்தில் என்னை நினைவு கூறுங்கள், என் உணர்வை நினைவு கூறுங்கள், என் அருளை நினைவு கூறுங்கள், நான் உங்களுக்காக அமைத்த அந்த அருளை நினைவு கூறுங்கள். இவ்வளவு பெரிய வானங்களையும் பூமியை உங்களுக்காக படைத்து இவற்றை உங்களுக்காக சுழலச் செய்து உங்களுக்காக இரவையும் பகலையும் அவை கொடுப்பதற்காக வேண்டி சுழன்று வருகின்றன. இதனை நீங்கள் செய்பவர்களா? இல்லை. அப்படியானால் நிகழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகள் யாவும் உங்களுடைய நன்மைகளுக்காகத்தானே என்று கேட்டால் ஆ. பிறகு எப்படி எனக்கு தீமைகள் ஏற்பட்டன? எப்படி நான் சுகவீனத்தை உணர்கின்றேன்? இரவின் சாட்சியத்தை நான் மறுத்தேன் பகலில். என்னுடைய தேவைகளை நான் தான் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று முனைந்தேன். இரவின் தேவைகளை நான் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது, அவ்விதமாகவே பகலின் தேவைகளையும் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. உங்களுக்கு பகலிலும் இரவின் ஒரு பகுதியில் உங்களுக்காக புது வாழ்க்கை அமைந்ததே மறுநாள் காலைக்காக வேண்டி அந்த நிகழ்வுகளை எல்லாம் பகலிலும் நீங்கள் நிகழ்த்திக் கொள்ள வேண்டும் என்றால் இறைவனோடு நீங்கள் சமாதானமாக இருங்கள். நன்மையை உங்களுக்காக கற்பிக்கும் பொழுது, அதனை உணர்வாக கற்பிக்கும் பொழுது நீங்கள் அவனுடைய வாக்குகளின் மீது சமாதானமடையுங்கள். நிச்சயமாக இறைவன் நமக்கு அளித்திருக்கக்கூடிய வாக்கு அந்த உணர்வு, இறை உணர்வு. அந்த உணர்வின் மீது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்துவிடுங்கள். எப்படி நடக்கும் என்று கேட்கும் பொழுது நாம் பெருமை கொண்டவர்களாக ஆகின்றோம். இது சாத்தியமா என்று கேட்கும் பொழுது நாம் நிராகரிப்பவர்களாக ஆகிவிடுகின்றோம். நிராகரித்தவர்களாக வாழக்கூடிய நாம் எனக்கு முடியாது அது சாத்தியமும் இல்லை என்று கூறும் பொழுது எனக்கே முடியாதது வேற எந்த சக்தியாலும் முடியாது என்று அந்த பொருளை கொண்டுவிடுகின்றது. எனக்கு முடியாதது யாரால் முடியும் என்று அந்த தீவிரம் அகம்பாவம் ஏற்படுகின்றது. இப்பொழுது நான் அதனை நிராகரிக்கின்றேன். அகம்பாவமும் என்னுடைய பெருமையும் அநியாயமாக எனக்கு எதிராகவே என்னை தூண்டுகின்றது. என்னால் முடியாதது எந்த சக்திக்கு முடியாது என்பதுதானே எப்படி சாத்தியம் என்று கேட்கும் பொழுது சத்தியத்தை நாம் இறைவனை மறுத்தவர்களாகவும் இறைவனை நிராகரிப்பவர்களாகவும் ஆகிவிடுகின்றோம். உள்ளத்தின் மீது உங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. உள்ளம் என்பது மறைவானது, மனதுக்கும் அடித்தளமாக அந்த உள்ளம் அமைந்திருக்கின்றது. அந்த உள்ளத்திலிருந்து மனதுக்கு அறிவிக்கப்படுகின்றது உங்களுக்கு இது தேவை. ஏற்றுக்கொள்கின்றீர்களா? அழகான உணர்வாக இருக்கின்றது, நடந்தால் நன்றாக இருக்குமே என்று முதல் எடுப்பிலேயே நமக்கு ஒரு சந்தேகம், நடந்தால் நன்றாக இருக்கும் என்று. நடக்க வேண்டும் என்பது உங்களுடைய இறைவனிடமிருந்துள்ள வாக்காக உங்களுடைய உள்ளத்திலிருந்து மனது அறிவிக்கப்படுகின்றது. உள்ளம் என்பது ஆன்மா. ஆன்மாவிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் உங்களுடைய நாளைய வாழ்க்கைக்காக இருளில் அமைகின்றது. உங்களுடைய இருளிலிருந்து பகல் வெளிச்சமாக இருக்கின்றது. உங்களுடைய இருளில் உங்களுடைய கேடுகள் எல்லாம் நீங்கி உங்களுடைய கழிவுகள் எல்லாம் நீக்கப்பட்டு மறுநாள் காலையில் அந்த உபாதைகள் நீக்கப்பட்டு சுகமாக எப்படி உங்களுடைய வாழ்க்கையினுடைய பகல் பொழுதில் நுழைகின்றீர்களோ அதே போன்று இரவாக அமைக்கப்படுகின்றது. நீங்கள் பார்க்க முடியாததை அவன் உங்களுக்கு உணர்வாக அமர்த்துகின்றான், உங்களுடைய உள்ளத்தில் அமர்த்துகின்றான், உங்களுடைய நெஞ்சத்தில் அமர்த்துகின்றான். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்படி என்று கேட்காதீர்கள். நீங்கள் பார்வைக்கு புலப்படக்கூடிய அறிவை வைத்துக் கொண்டு கேட்கின்றீர்கள். நீங்கள் இருளில் அமைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். இருளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. நீங்கள் எந்த ஒரு பொருளாகவும் இல்லாத நிலையிலிருந்து படைக்கப்பட்டீர்கள். ஒரு உயிர் அணுவாக நீங்கள் உருவாவதற்கு முன்பாக உங்களுடைய விதைப்பைகளில் 16 ஆண்டுகள் இருள்களில் இருந்தன. அதிலிருந்துள்ள சக்தி திறத்தின் காரணமாக முதலாவதாக ஒரு கருமுட்டை உருவாகின்றது, பெண் ஆளாகிவிட்டால். முதலாவதாக ஒரு ஆண் அணு உருவாக ஆரம்பிக்கின்றது, ஆணும் ஆளாகிவிட்டான். இதற்கு முன்பாக 12-13 வருடங்கள் வெறும் பையாக அது இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்றங்களையும் செயல்பாடுகளையும் நீங்கள் காண முடியாது. இந்த கண்களுடைய அறிவை கொண்டு கண்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் உங்களுடைய சத்தியங்களை அறிய முடியாது, சத்தியங்களுக்கு விரோதமாக கொள்ள முடியும். பெருமையின் காரணமாக எனக்கு எல்லாம் தெரியும், கண்களால் நான் அளந்து விட்டதன் காரணமாக எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அந்த எண்ணத்தை கொண்டு, பெருமையை கொண்டு நான் எனக்கே அகம்பாவமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உணர்வுக்கு விரோதமாக நீங்கள் செயல்படக்கூடாது. உணர்வு என்பது இறைவனுடைய வாக்கு. நிச்சயமாக அவனுடைய வாக்கு உண்மையானதாகவும் உறுதியானதாகவும் இருக்கின்றது. அந்த வாக்கு அகிலங்களில் பதிந்திருக்கின்றது. உங்களுடைய மூச்சு காற்றை கவனியுங்கள். நீங்கள் அமைதியாக இருக்கும் பொழுது மூச்சு சுவாசம் அழகாக இருக்கின்றது. அமைதி குலையும் பொழுது நிச்சயமாக அந்த மூச்சினுடைய தடுமாற்றம் உங்களுக்கு ஏற்படுகின்றது. நீங்கள் உங்களுடைய மனதை கவனியுங்கள். அங்கு உணர்வு இருக்கின்றது. அதற்கு விரோதமாக நான் செயல்படக்கூடாது. என் இறைவனுக்கு விரோதமாக நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். இனி எனக்கு இறை உதவி கிடையாது என்று நான் அஞ்சுகின்றேன். இந்த பயபக்தி அவசியம். உணர்வாக உங்களுக்கு கற்பிக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றும் இறைவனுடைய உறுதியான வாக்காகும். அவனுடைய வாக்குறுதி சத்தியமானது. அவன் தன் வாக்குறுதியில் மீறமாட்டான். தன்னுடைய வாக்குறுதியை உங்களுக்கு நிலைப்படுத்தி தர அவன் ஆற்றல் மிக்கவனும் இல்லை என்று நீங்கள் எண்ணாது இருக்கும் பொருட்டு உங்களுடைய இறைவன் சத்தியத்தை கொண்டு உங்களுக்கு அறிவிக்கின்றான். இது நன்றாக இருக்கிறது உங்களை உள்ளத்தில் அந்த அழகை கொண்டும் உங்களுக்காக கொடுக்கின்றான். பயத்தை கொண்டோ அல்லது உங்களுடைய ஆற்றாமின் காரணமாக விரக்தி ஏற்பட்டுடுமே அதை கொண்டோ அல்லாமல் முதலில் அதை விரும்பிவிடுங்கள், அழகாக பாருங்கள் என்று உங்களுக்கு அந்த உணர்வில் அகக்கனில் காட்டுகின்றான். அது அழகாக நான் பார்க்கின்றேன், இது நடந்தால் நன்றாக இருக்குமே. இங்கு ஆரம்பமாகிறது என்னுடைய கேள்விக்குறி. உங்களுடைய அறிவை கொண்டு, இந்த கண்களால் நான் பார்த்த அறிவை கொண்டு இது நடந்தால் நன்றாக இருக்கும். என்னுடைய அறிவை கொண்டு சாத்தியமில்லை என்பதை அப்பொழுது நீங்கள் அறிவிக்கப்படுகின்றீர்கள், நடந்தால் நன்றாக இருக்குமே என்று. அதைத் தொடர்ந்து எனக்கு வேண்டும் என்று விரும்பிவிடுங்கள், இது சாத்தியம் இல்லை என்று அடுத்த நிலைக்கு சென்றுவிட வேண்டாம், கீழிறங்கிவிட வேண்டாம். உங்களுடைய கண்கள் கீழானவை, உங்களுடைய உள்ளத்தின் கண்கள் அகக்கண் மேலானவை. மேன்மையான எந்த ஒன்றையும் இந்த கீழான தரங்கட்ட இந்த கண் பார்வையின் அறிவை கொண்டு ஒரு காலம் நாம் நம்ப முடியாது. நம்பிக்கை வேண்டுமென்றால் உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். பார்வைகளின் பக்கம் இருவேறு பாதைகளில் எதிரும் புதிருமாக நீங்கள் அணிந்திட வேண்டாம். வெளிப்பார்வைகளுக்கு நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் பயப்பட வேண்டும். உள்ளத்தினுடைய அந்த சத்தியத்திற்கு விரோதமானதுதான் உங்களுடைய கண்கள் பார்க்கக்கூடியது. ஒவ்வொன்றும் பகலில் பார்க்கக்கூடியது மட்டும்தான் நீங்கள் அறியக்கூடிய வாழ்க்கையாக இருக்கின்றது. இரவில் நிகழக்கூடிய அந்த மாபெரும் நிகழ்வு உங்களை புதிய படைப்பாக மறுநாள் படைக்கப்பட இருக்கின்றதே, அந்த ஒரு இரவின் பொழுதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அதுதான் உங்களை உள்ளத்தில் அமைந்திருக்கின்றது. நீங்கள் அதனை நம்புங்கள், விரும்புங்கள். எப்படி இரவில் உங்களை மறக்கின்றீர்களோ அதே போன்று பகலில் உங்களுடைய இறை உணர்வு எதை அறிவிக்கின்றதோ அதை உங்களுடைய அறிவை கொண்டு, புறக்கண்களால் நீங்கள் படுத்த அறிவை கொண்டு அதனை மறைத்துட வேண்டாம். அதனை நீங்கள் நீக்கிடவும் வேண்டாம், அலட்சியப்படுத்த வேண்டாம். உங்களுடைய புறக்கண்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றையும் மறுக்க வேண்டும். அது அழிவுக்கு உள்ளாக இருக்கின்றது. ஒவ்வொரு படைப்பும், பார்க்கக்கூடிய ஒவ்வொரு படைப்பும் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. ஒரு குழந்தை பிறந்த முதல் நாள் முதலாக அது தன் இறப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. நாமும் இறப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு பொருளும் அழியக்கூடியதுதான். இந்த கண்கள் பார்ப்பது அவ்வளவுமே கெட்ட சகுனங்கள். அழியக்கூடியது அவ்வளவும் கேடுகள் தானே. வாழக்கூடியதும் மலரக்கூடியதும் நன்மைகள். பிறந்த நாள் முதலாக நாம் இறப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோமா அல்லது வளர்ந்தோங்கி என்றைக்கும் வாழக்கூடிய அந்த பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் என்று கேட்டால், நிச்சயமாக நாம் இறப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு பிறந்த நாளையும் நாம் கொண்டாடுகின்றோம். இறக்கக்கூடிய அந்த தருணம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. நம்முடைய காலக்கணக்கு முடிவடைந்து கொண்டிருக்கின்றது. அந்த கெடுவானது நமக்கு நெருங்கி கொண்டிருக்கின்றது. இதைத்தான் நாம் பிறந்த நாளாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பயப்படுவதற்கு பதிலாக ஒரு பிறந்த நாள் முடிந்துவிட்டது, என்னுடைய குழந்தை இறப்பை நோக்கி முன்னேறிவிட்டால் கொண்டாடுவோம். முதல் பிறந்த நாள், இரண்டாவது பிறந்த நாள், மூன்றாவது பிறந்த நாள் என்று. இது இறப்புக்குரிய அந்த நாளா அல்லது நான் வாழக்கூடிய நாளா என்று கேட்டால், இறப்பதை நான் கொண்டாடி கொண்டிருக்கின்றேன். அந்த இறப்பு வரும்போது நான் அடிகின்றேன். இவ்வளவுதான் உங்களுடைய அறிவு. ஒவ்வொரு பொருளும் சரி, கண்கள் முதலாக இதுவும் அறிந்து கொண்டிருக்கின்றது. வயது ஆகும் பொழுது அதனுடைய பார்வையை மங்கிக் கொண்டிருக்கின்றது. காதுகளும் மந்தமாகி கொண்டிருக்கின்றன. உணர்வுகளும் கெட்டுவிடுகின்றன. அதுவும் மறந்து போய்விடுகின்றது. இதை கொண்டால் நான் அழிவில்லாத ஒரு அந்தஸ்தை, இந்த அறிவை கொண்டு அழியக்கூடிய இந்த புற உணர்வுகளை, உணர்ச்சிகளை கொண்டு நான் அடைய முடியும் என்று கேட்டால், நிச்சயமாக இல்லை. அழியக்கூடிய ஒவ்வொரு பொருளிலிருந்தும் அழிவினுடைய அறிவு தான் கிடைக்குமே தவிர ஆக்கப்பூர்வமான அறிவு கிடைக்காது. நீங்கள் எதை வேண்டுமானாலும் படைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய விஞ்ஞானங்களாக அதில் நீங்கள் உயிர் கொடுக்க முடியாது. ரோபோ மனிதனை போன்று அமைத்துவிட்டீர்கள், அதற்போல ஒரு கெட்ட வஸ்து கெட்ட ஜந்து பார்க்க முடியாது. அதற்கும் மனிதனுக்கும் இடையே எவ்வளவு வித்தியாசம் இருந்தாலும் அதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தன்னுடைய அறிவையும் வச்சுக்கொண்டு இப்படியெல்லாம் நடக்க முடியுமா, எவ்வளவு சாத்தியம், எவ்வளவு அழகான எங்களுடைய விஞ்ஞான பூர்வமான அதிமுன்னேற்றம், எவ்வளவு நாங்கள் முன்னேறிவிட்டோம், மனிதனை படைத்து விட்டோம். அது கண்ணும் காதும் மூக்கும் கிடையாது, நீ அறிவித்ததே செய்து கொண்டிருக்கும், அவ்வளவுதான். நீ இயக்க வேண்டும் அது எங்கள் என்று நாம் ஒவ்வொருவரும் என்னுடைய மனதினுடைய அவருடைய மனதினுடைய உள் மனதாக இருக்கக்கூடிய உள்ளம், அந்த உள்ளத்திலிருந்து உங்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய அந்த எண்ணத்தின் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும். அந்த எண்ணத்தை உங்களுடைய நாளைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக அமைக்க வேண்டும். அந்த அடையாளத்தை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டுமே தவிர, உங்கள் உள்ளம் மறைவான அந்த மகா சக்தியானது உங்களை இயக்கிக் கொண்டிருக்கின்றது. இறை உணர்வு ஒவ்வொருவரும் அதைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் படைத்திருக்கக்கூடிய அந்த ரோபோ மனித இயந்திரம், அதுக்கு கண் உண்டா, காது உண்டா, மூக்குண்டா, விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை உண்டா, அதற்கு எதுவும் கிடையாது. ஆனால் இறைவன் படைத்த ஒவ்வொன்றிலும் உங்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய தானும் உயிரோடு இருந்து உங்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. காற்று இறைவன் படைத்தது, பார்க்க முடியாதது, அதில் உங்களுக்கு உயிர் இருக்கிறது. இதே காற்றுதான் உங்களுக்கு என்ற தனி உயிர், ஒரு கொசுவுக்கும் அதில் உயிர் இருக்கின்றது, ஒரு ஈக்கும் அதில் உயிர் இருக்கிறது, ஊர்வனவற்றுக்கும் உயிர் இருக்கின்றது, கொடிய மிருகங்களுக்கும் அதில் உயிர் இருக்கின்றது. ஒவ்வொன்றும் அவ்வளவு உயிரினங்களுக்கும் சேர்த்து தாவரங்களுக்கும் அதில் உயிரோட்டம் இருக்கின்றது. எல்லாம் ஒன்று சேர்த்து காற்றாக இருக்கின்றது. அதிலிருந்து உங்களுடைய உயிரோட்டத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். ஒவ்வொரு இனமும் அதனதன் உயிரோட்டத்தை எடுக்க வேண்டும் என்றால், மனம் சமாதானமாக இருந்தால் தவிர எனக்கு மனிதத்தன்மைக்குரிய அந்த உயிரோட்டத்தை நான் அதிலிருந்து கிரகிக்க முடியாது. மாறாக மற்ற உயிரினங்களின் உயிரோட்டத்தையும் நான் சேர்த்து கிரகிக்கின்றேன். இங்குதான் எனக்கு நோய் ஆரம்பமாகிறது. மனம் சமாதானமாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும். காற்று ஒட்டுமொத்தமாக ஏதோ ஒன்று என்று எண்ண வேண்டாம். அவ்வளவு சக்தியோடும் இணைந்திருக்கின்றது. ஒவ்வொரு உயிரினவுக்கும் இந்த காற்றிலிருந்து தான் அந்த உயிரானது பிரித்தெடுக்கப்படுகின்றது. எத்தனை கோடான 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 வகை வகையான நம்மளுடைய நம்முடைய கணிதத்திற்கும் எட்டாத எண்களை கொண்டிருக்கக்கூடிய அவ்வளவு ஒட்டுமொத்த சேர்க்கையும் காற்றாக இருக்கின்றது. உயிரோட்டம் மிக்கது. உங்களுக்கான உயிரோட்டத்தை அதிலிருந்து எடுக்க வேண்டும். அப்படியானால் நிச்சயமாக அந்த உயிரோட்டம் உங்களுக்குரியது. அதற்கு மாறாக இருக்கும் பொழுது என்னுடைய குணங்களை கொண்டு உயிரோட்டம் கிரகிக்கப்படுகின்றது. என்னுடைய குணம் யாரை பார்த்தாலும் நாக்கை தொங்கவிடக்கூடிய குணமாக இருக்குமானால், யாரை பார்த்தாலும் வல் வல்னு எரியக்கூடிய குணமாக இருக்குமானால், நான் நாயுடைய உயிரோட்டத்தையும் சேர்த்து கிரகிக்கின்றேன். பிறரை அடித்து வாட வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்குமானால், புலிய சிங்கங்களுடைய உயிரோட்டத்தையும் சேர்த்து நான் கிரகிக்கின்றேன். என்னுடைய மனதின் அடிப்படையில் உயிரோட்டம் எழுந்து கொண்டிருக்கின்றது. என் மனதில் ஒரு தாக்கம் ஏற்பட்டுவிட்டால் என்னுடைய நெஞ்சம் நடுங்குகின்றது, என்னுடைய மூச்சு திணற ஆரம்பிக்கின்றது. காரணம், மற்ற உயிரோட்டங்களையும் சேர்த்து நான் கிரகித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதை அறிய வேண்டும். என்னுடைய குணம் மாறக்கூடாது. மிருக குணத்திற்கு மிருக உயிரோட்டங்களும் சேர்ந்து நான் கிரகித்துக் கொண்டிருக்கின்றேன். மனிதர்களை நீங்கள் உங்களுடைய அடையாளமாக கொள்ளுங்கள். மனிதர்கள் தான் உங்களுடைய சமுதாயம். மிருக சமுதாயத்தோடு நான் லவ் பண்ற மிருகத்தை என்று இந்த அசிங்கமான வார்த்தைகளை பேச வேண்டாம். மிருகங்களை நான் நேசிக்கின்றேன் என்று கூற வேண்டாம். நீங்கள் மனிதர்கள், மிருகங்களை மிருகங்கள் நேசிக்கட்டும், மனிதர்களை மனிதர்கள் நேசியுங்கள். பாம்பை நேசிக்கிறேன், தேரை நேசிக்கிறேன், கூரானை நேசிக்கிறேன், சிங்கத்தை நேசிக்கிறேன், புலியை நேசிக்கிறேன், கரடியை நேசிக்கிறேன், மனுஷனத்தையோடு எல்லாத்தையும் நேசிக்கிறேன். அவர்களுக்கெல்லாம் நீங்கள் உணவு கொடுக்க வேண்டும். உங்களுக்கு டாக்ஸ் நான் போட போறேன். யானைக்கு நீங்கள் தீனி போடுறதுக்கு டேக்ஸ் வேணும் உங்களுக்காக. ஆனால் உங்களுக்கு ஒரு பெரிய சாப்பாட்டுக்கு அதுக்கு 1000 டேக்ஸஸ். எப்படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தவற விட்டு விட்டீர்கள் என்பதை அறியுங்கள். உங்களுடைய ஆட்சியாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உண்மையாக இருந்தால் இறைவன் தன்புறத்திலிருந்து ஒரு மனிதரை தேர்ந்தெடுப்பான் உங்களுக்கு ஆட்சியாளர்களாக. அவர்கள் இறைவனுக்கு பயப்படுவார்கள். இறைவனும் அவர்களுக்காக வேண்டி அந்த சமுதாயம் ஒட்டுமொத்தத்திற்கும் செழிப்பான இயற்கையை அமைப்பான். அதில் உங்களுக்கு வேலைகள் கிடையாது. நீங்கள் விருந்தினர்களாக அமைக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தில். உங்களுக்கு காற்றும் தண்ணீரும் உணவையும் அவன் படைக்கின்றான், இவர்கள் அல்ல. நான் உழுதேன், நான் படைத்தேன் என்று கூறுகின்றார்கள். உழுதேன், நீ விளைவித்தாய் என்றால் அதற்கான காற்றையும் அதற்கான சூழ்நிலைகளையும் அதற்கான தண்ணீரையும் அதற்கான விளைச்சல்களையும் அதனுடைய உயிரோட்டத்தையும் நீ படைத்தாய் என்று கேட்டால், இல்லை, அதில் பூச்சி பற்றி கொண்டிருக்கின்றது. அது மனிதனுக்காக படைத்த அந்த ஒரு விளைச்சலில் தானியத்தில் பூச்சி பற்றுகின்றது. பூச்சிக்காக உள்ளது. அவ்வளவு கெட்ட சக்திகள் அங்கு இருக்கின்றன. அந்த பூச்சியுடைய உயிரோட்டத்திற்கு மட்டும்தான் அது தகுந்தது, உங்களுக்கு ஆகமானதல்ல. அதற்கு நீங்க பூச்சி மருந்து அடுத்து நீங்க சாப்பிடுறீங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமான விஷம் உங்களுக்கு தேவை. உங்களுடைய அறிவு, மனிதனுடைய அறிவு விஷம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பார்வையும் உங்களுடைய கேள்வியும் உங்களுடைய அறிவாக, விஞ்ஞான பூர்வமான அறிவாக நீங்கள் உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருப்பது அவ்வளவுமே விஷத்தன்மை கொண்டது. அறிவின் விஷம் என்னுடைய கேடாக இருக்கிறது, என்னுடைய நோயாக இருக்கின்றது. நம்புவது நன்மையை நம்புவங்கள், நல்லதையே நம்புங்கள், தீமையானவற்றை நம்பாதீர்கள். நீங்கள் படைக்கக்கூடிய, விஞ்ஞான பூர்வமாக நீங்கள் படைக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே உயிர் அற்றது என்பதை அறிந்து கொள்ளுங்கள், ஜடங்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உயிருள்ள ஒவ்வொன்றுமே அடிமை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது, ஜடங்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய அறிவை கொண்டு நான் என்றென்றும் வாழ்ந்து விடுவேன் அந்த பொருள்களை கொண்டு நீங்கள் எண்ணுகின்றீர்கள். உங்களுடைய உள்ளத்தை கவனியுங்கள், அங்கு உங்களுக்கு உயிர் தேவை என்று இருக்கிறது. அந்த உயிரானது நீங்கள் படைக்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல, அது அருவமான இறைவனுடைய அருள். நெஞ்சத்தில் கிடைக்கப்படுகின்றது. அந்த நெஞ்சத்தில் தான் உங்களுடைய மூச்சும், உங்களுடைய சமாதானமான மூச்சு. அந்த சமாதானமான மூச்சுக்கு உங்களால் சாத்தியமில்லாத படைக்க இருக்கக்கூடிய உங்களுடைய நாளைய வாழ்க்கைக்காக இன்றைய விட அழகான வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களே, அந்த விருப்பத்தை அங்கு நெஞ்சத்தில் அமைத்திருக்கின்றான். உங்களை உள்ளத்திலிருந்து மனதிற்கு அமைக்கப்படும் பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், மூச்சு சமாதானமாக இருக்கும். அதற்குரிய உயிர் மூச்சு மட்டும் கிடைக்கப்படும். விளைச்சலுக்கான, உங்களுக்கான படைப்பாக இருக்கக்கூடிய, படைக்கப்பட இருக்கக்கூடிய அந்த உயிர் மூச்சுகள் இருக்கப்படும் என்பதை அறியுங்கள். அந்த உயிர் மூச்சுக்கு நாளைய உங்களுடைய செருக்கான வாழ்க்கைக்கு இதுவரையில் நீங்கள் கண்டிராததும் அனுபவித்திராததுமான ஒரு அழகான வாழ்க்கைக்குரிய அந்த சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய இறை சக்தியை நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது அவன் நாளினால் உங்களுக்கும் அந்த படைப்பின் சக்தியை தருவான். அவ்வாறு இல்லை என்றால் தான் படைத்து உங்களை அதை விருந்தினராக வாழ வைப்பான். நிச்சயமாக இறைவன் ஒவ்வொன்றின் மீதும் ஆற்றல் மிக்கவனாக இருக்கின்றான். நீங்கள் விரும்பியதை சந்தேகம் கொள்ளாதீர்கள். உங்களுடைய விருப்பம் என்னவென்றால், இதுவரையில் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுகங்களை விட அதிகமான சுகம் வேண்டும், இன்னும் அதிகமான சுகம் வேண்டும் என்று நீங்கள் விரும்ப வேண்டும். இது உங்களுடைய எண்ணமாக இருக்கட்டும், ஒவ்வொருடைய எண்ணமாக இருக்கட்டும். இது வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டால், இதுவரையில் நான் அதை பற்றி யோசித்ததில்லை, இனி யோசித்து சொல்வேன் என்று குழப்புகின்றீர்களா? ஆம், வேண்டும் என்று அந்த க்ஷணமே உங்களுடைய மனம் அதனை ஆமதித்து ஏற்றுக்கொள்கிறதா என்று கேட்டால், நிச்சயமாக எனக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த சுகத்தை விட ஒரு சுகம் இருக்கிறதா, ஏற்றுக்கொண்டேன். இது சொர்க்கவாசிகளான நம்முடைய வாழ்க்கையினுடைய பகுதியாக இருக்கின்றது. இதுவரையில் இல்லாத சுகம் இனி வேண்டும், நாளைக்கு ஒரு புதிய சுகம், புதிய அனுபவம், அதற்கு மேலும் ஒரு சுகம் வேண்டும், அதற்கு மேலும் ஒரு சுகம் வேண்டும் என்று விரும்புங்கள். ஆனால் நான் என் உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணம் தான் நமக்கு இருக்கின்றது, நம்முடைய புறக்கண்களின் கல்வி அறிவை கொண்டு. உடலை ஒரு காலம் பாதுகாக்க முடியாது, அது அழிந்து கொண்டிருக்கின்றது. எது சத்தியம்? உடலை நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்பது சத்தியமா, இல்லை உடல் அடையக்கூடியதா என்பது சத்தியமா? எப்படி நாம் இருக்கின்றோம்? காட்டுவாசிகளினுடைய படிப்பு, கல்வி அறிவு, மெடிசன், அதை நாம் நம்புகின்றோம். மனிதர்களாக நாளைய வாழ்க்கையினுடைய உத்வேகத்துடன், புதுப்பலியுடன் நான் ஒவ்வொரு நாளும் பிறக்க வேண்டும். ஒவ்வொரு மூச்சிலும் நான் பிறந்து கொண்டிருக்கின்றேன், அறிந்து கொண்டிருக்கின்றேன், புது மூச்சாக பிறந்து கொண்டிருக்கின்றேன். அந்த மூச்சு என்று எனக்கு என்றென்றும் வேண்டும், சுகங்கள் வேண்டும். ஒன்றுக்கு மேல் ஒன்று அதிகரித்த நிலையில் உங்களுடைய சுகங்களை நீங்கள் வாழ வேண்டுமா, அல்லது ஒன்றுக்கு மேல் ஒன்று குறைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்று நீங்கள் இயற்கைக்கு மீறி உங்களை பாதுகாத்துக் கொள்வேன் என்று எண்ணுகின்றீர்களே, இதற்கான ஆதாரம் என்ன? உங்களுக்கு வயதாகி கொண்டிருக்கின்றது, முடிந்தால் உங்களுடைய கல்வி அறிவை கொண்டு குழந்தை பிறந்திருக்கின்றதே அந்த முகத்தை ஒரு 10 வருடங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், ஒரு 2 வருடங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த முகம் மாறாமல் வயதிகமாக கொண்டிருக்கக்கூடிய அந்த முகம், குழந்தையின் முகம் அழகாக இருக்கின்றது, ஒரு வாலிபனுடைய முகம் வசீகரமாக இருக்கின்றது, அவ்வளவு கெட்டுவிட்டது என்பது பொருள். பெண் குழந்தையும் அழகாக இருக்கின்றது, வளர்ந்து வரும்போது கவர்ச்சியாக இருக்கின்றது, கெட்டுவிட்டது என்பது பொருள். அழகாக இருக்க வேண்டும், வசீகரமாகவோ கவர்ச்சியாகவோ இருக்கக்கூடாது. சாந்தமும் சமாதானமும் இருக்கக்கூடிய இந்த நிலையில் உங்களுடைய முகம் அழகாக இருக்கும், அழகான முகமாக உங்களால் பார்த்துக்கொள்ள முடியுமா என்று கேட்டால் ஒரு காலம் கிடையாது. எந்த வாழ்க்கை எனக்கு வேண்டும்? அழகுக்கு மேல் அழகு. குழந்தையின் முகம் அழகாக இருக்கின்றது, வளர்ந்து வரும்போது அதை விட அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புங்கள். மனதின் அழகை கொண்டுதான் முகம் பிரதிபலிக்கின்றது. மனதில் எந்த அளவுக்கு நீங்கள் சுகத்தை விரும்புகின்றீர்களோ அந்த அளவுக்கு அழகாக இருக்க வேண்டும் இருக்கும். உங்களுடைய மரணம் நிச்சயிக்கப்பட்டதுதான், உங்களுடைய உடல் அழியும். மென்டல் ஃபிட்னஸ், பிசிக்கல் ஃபிட்னஸ் என்ற எது வேணும் ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு? பிசிக்கல் ஃபிட்னஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த அடியக்கூடிய கல்வி சயின்ஸ். உள்ளத்தின் தன்மை அறியக்கூடிய மாபெரும் விளையாட்டுகளை நான் நம்பக்கூடியதும் விரும்பக்கூடியதும் அது சத்தியம்தான் என்ற அளவுக்கு என்னுடைய ஞானங்களை கொண்டு நான் அறிகின்றேன். உடல் அடியத்தான் செய்யும், அதனை நீங்கள் நிலைப்படுத்திக் கொள்ள முடியாது, வயது ஆகும் அடியும். ஆனால் உள்ளமோ ஒரு காலம் அதற்கு வயது கிடையாது. அந்த நிலையிலும் இறக்கக்கூடிய நிலையிலும் உடல் நாளைக்கு அடைந்துவிடும் என்ற நிலையிலும் மனம் கூறுகின்றது, உள் உணர்வு கூறுகின்றது, இன்னும் கொஞ்சம் வாடுங்கள், எதற்காக வாட வேண்டும், உங்களுடைய தீமைகள் நீக்கப்பட்டு நன்மைகள் பெருகி இறை நம்பிக்கையோடு வாழக்கூடிய நிலையில் இறைவனுக்கு பொருத்தமான மனநிலை இருக்கும் பொழுது உங்களுடைய ஆன்மா கைப்பற்றப்பட வேண்டும். அவன் உங்கள் மீது திருப்தி கொண்டவனாகவும் நீங்கள் அவன் மீது திருப்தி கொண்டவனாகவும் இருக்கும் நிலையில் உங்களுடைய உயிர் கைப்பற்றப்பட வேண்டும். எனவே நீங்கள் இன்னும் கொஞ்சம் வாடுங்கள். என்றென்றும் அனுபவிப்பதற்காக நான் வாடவில்லை, நிச்சயமாக முடியாது. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் என்ற அந்த எண்ணம் இன்னமும் உங்களுடைய மனம் திறந்து வென்றிருக்கின்றது. எப்பொழுது கைப்பற்றப்பட்டுவிட்டால் திருப்தி அடையாத ஆன்மாவாக வெளியேறிவிடும், நிந்திக்கப்பட்ட ஆன்மாவாக வெளியேறிவிடும். எனவே இன்னும் கொஞ்சம் வாட வேண்டும், உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக என்பதுதான் உங்களுடைய அந்த நப்பாசையாக இருக்கின்றது. ஆனால் நாம் அனுபவிப்பதற்காக என்று அப்பொழுதும் கூட தவறான பாதையை தங்கச் சொல்கின்றோம், இன்னும் கொஞ்சம் வாட வேண்டும் என்று. உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள், பார்வைகளின் பக்கம் திரும்பாதீர்கள். அந்த பார்வைகளில் இரவின் பொழுது அங்கு அமைய வேண்டும். பகலிலும் இரவின் ஓய்வும் இரவின் அமைதியும் பகலிலும் பொறுமையும் நிம்மதியும் கொண்டு வாடுங்கள். யார் பொறுமையாளர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இரவின் அமைதி கிடைக்கின்றது. இரவின் அமைதியினுடைய மற்றொரு அத்தாட்சி பகலில் அதற்கு நிகரானது பொறுமையை மேற்கொள்வதும் இறைவனோடு சமாதானமாக இருப்பதும் அவனுடைய வாக்குகளோடு. இது நிகழமா என்று கேட்கக்கூடிய அந்த கேடுகளிலிருந்தும் நீங்கள் விலகுங்கள். நன்மையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். கேடுகளையும் தீமையையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் நாம் எதிர்நோக்கி இருக்கின்றோம். நன்மை என்ற ஒன்றுக்கு பதிலாக இறைவன் நன்மையை அமைத்தான். நல்ல வாழ்க்கை வேண்டும், சுகமான வாழ்க்கை வேண்டும், ஒன்றுக்கு மேல் ஒன்று அதிகரித்த வாழ்க்கை வேண்டும் சுகத்தில். ஆனால் ஒன்றுக்கு மேல் ஒன்று அதிகரித்த தீமைகளிலும் கஷ்டங்களிலும் நோய்களிலும் வேதனைகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏன் இந்த இரண்டு வித்தியாசமான எதிரும் புதிருமானது? ஏன் ஒன்றுக்கொன்று நேர் விரோதமானது? ஏன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் சந்தேகிக்கின்றீர்கள். அந்த உள்ளத்தின் பக்கம்தான் நீங்கள் இறுதியாக திரும்ப வேண்டும். என்றென்றும் நீங்கள் சுகமாக வாழ வேண்டும். நாம் கூறுகின்றோம் நம்முடைய அறிவை கொண்டு அப்படியெல்லாம் நிகழாது, கஷ்டங்கள் வரும், நோய்களும் வரும். அந்த நோய்களிலிருந்து இன்று நான் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய முயற்சிகள் இருக்கின்றேன். நோய்கள் வரும் என்பது உண்மையானால் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய முயற்சிகள் நீங்கள் கூறுகின்றீர்களே, வருமுன் காத்துக் கொள்வோம் என்று வந்த பின் காப்பாற்றப்பட்டவர்கள் எத்தனை பேர்? உங்களுக்கு டயபெட்டிஸ் நோய் இருக்குதுன்னு வச்சுக்கிறேங்க, அது ஒரு மாயையான நோய் தான், கற்பிக்கப்பட்டது தான். உங்களை உள்ளத்தில் எதை கற்பிக்கின்றீர்களோ அது விளையும். நன்மையை விரும்புகிறீர்களால் நன்மைகள் விளையும், நோய்கள் கிடையாது. தீமைகளை நீங்கள் நம்புகிறானால் அது விளையும், நீங்கள் தடுக்க முடியாது. கெட்ட சக்திகளை நம்புகின்றீர்களா அல்லது இறைவனுடைய உறுதியான வாக்கை நீங்கள் நம்புகின்றீர்களா? இறைவனிடம் வந்து நன்மையை தேவை கிடையாது. அதுக்காகத்தான் கேடுகளில் நுழையும் பொழுதெல்லாம் தன் புலமிருந்து எந்த வடிவம் இல்லை என்று ஆகும்போது இறைவனை என்று திரும்புகின்றோம். உங்களுடைய எண்ணத்தின் மீது நீங்கள் உங்களுடைய கவனத்தை கொள்ளுங்கள். உள்ளம் எதனை உங்களுடைய மனதுக்கு அறிவிக்கின்றதோ அது சத்தியமான இறை வாக்காக இருக்கின்றது. நான் இறைவனுக்கு அடிபணிந்தேன், சிறம்பணிந்தேன், உன்னை தவிர நிறைவேற்றுபவன் இல்லை என்று. இறைவனுடைய பெயர் நிறைவேற்றுபவன், தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுபவன். இறைவனுடைய இன்னொரு பெயர் உறுதியளிப்பவன், வாக்கை உறுதியாக அளிப்பவன், அதனை மீறுபவன் இல்லை. மீறுபவன் இல்லை இறைவனுடைய வாக்கு, மீறாதவன். உங்களை பாதுகாப்பவன், உங்களை கரையேற்றுபவன் அவனுடைய வாக்கு. வீணாக நீங்களாக கற்பனை செய்து கொண்டக்கூடிய பெயர்களை கொண்டவனை அழைக்காதீர்கள். உங்களுடைய தேவைகளின் மீது அவனைத் தவிர இல்லை என்று ஆகும்பொழுது அவனுக்கே நான் சரணாக தெரிகின்றேன். இது அப்சல்யூட் சரண்டர். To the will of God has become your wish. அவனுடைய கட்டளையானது உங்களுடைய அழகான உணர்வாகவும் தேவையாகவும் அமைந்துவிட்டது. இனி எடுத்துக்கொள்வதும் நிராகரிப்பதும் உங்களுடைய கையில். வேண்டுமா வேண்டாமா என்று ஒவ்வொருடைய உள்ளமும் கேட்கப்படுகிறது. வேண்டும் என்று சொல்வதற்கு பதிலாக நடந்தால் நன்றாகத்தான் இருக்கும் என்று திமிரோடு என்னுடைய மனதை நான் ஆரம்பிக்கின்றேன். வேண்டும் என்று சரணடைவதில்லை. என்னுடைய அறிவு குறிக்கிடுகின்றது. என்னுடைய பெருமை, அறிவுதான் என்னுடைய பெருமை. பெருமைக்காக நான் படிக்கின்றேன், அந்த அறிவை கொண்டு நான் வாழ்கின்றேன். பெருமையோடு சுகத்தோடு வாழ விரும்பவில்லை. இருக்கக்கூடிய நோய்களை முதலில் குணப்படுத்தி காட்டுங்கள், வருமுன் காப்பதை பற்றி உங்களை நம்புவதா வேண்டாமா என்று பார்த்துக் கொள்ளலாம் என்பதுதானே நம்முடைய எண்ணமாக இருக்க வேண்டும். நல்லறிவு இருந்தால் நல்ல மூச்சு எனக்கு அதிலிருந்துள்ள உயிர் மூச்சு இறைவனுடைய அனுமதியை கொண்டு நான் சமாதானம் அடைந்தேனே, இறைவனுடைய வாக்குகளின் மீது மனிதர்களால் சாத்தியமில்லாத ஒவ்வொன்றையும் இறைவனால் முடியும் என்று நான் என்னுடைய அறிவை கீழாக்கி இறைவனுடைய உணர்வை மேலாக்கி ஏற்றுக்கொண்டேனே, அந்த உயிர் மூச்சு கேட்கின்றது. இருக்கக்கூடிய நோயை முதலில் குணமாக்கி கேளுங்கள், குணமாக்கி காட்டுங்கள். ஒரு நோயை குணமாக்கி காட்டுங்கள், வருமுன் காப்பதற்கு உங்களுக்கு அருகதை இருக்கிறதா என்பதை நான் கூறுகின்றேன். மாஸ்டர் ஹெல்த் செக்அப், உடற்கூறுகளை வைத்துக் கொண்டு நான் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ண போறேன். நாளைக்கே வரக்கூடிய நோயை இன்னைக்கே நான் பார்த்துருவேன். நாளைக்கு வரக்கூடிய நன்மையை பார்க்க முடியுமானால நாளைக்கு நான் நன்மை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். இன்று இருக்கக்கூடிய உடல்நிலையை காட்டிலும் மனநிலையை காட்டிலும் நாளைக்கு இன்னும் நான் நன்றாக இருப்பேன். அதற்கான வழி இருக்கிறதா உனக்கு? நாளைக்கு என்ன நோய் வரப்போதுன்னு பார்க்கப்படன்னு சொல்லியே, நல்லதுக்கு ஏதாவது ஒரு அணுவளவு உன்னுடைய அறிவில் இருக்க முடியாது, சயின்டிபிக் அறிவில் இருக்க முடியுமா என்று கேட்டால் கிடையாது. இந்த கெட்ட உதவிகளையா நீங்கள் நம்பிக்கொண்டிருப்பீர்கள்? இவர்களை வைத்துக் கொண்டு நான் வாழ்வேன் என்று கெட்ட சனியன்களை நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்டால் கிடையாது. உங்களுடைய அறிவு உங்களுக்கு சனி என்பதை அறியுங்கள், உங்களுக்கு வினை என்பதை அறியுங்கள். அதுவும் மருத்துவ அறிவை போன்ற ஒரு கெட்டத்தனம் உலகத்தில் இருக்க முடியாது. கெட்டதை தவிர பேச முடியாது. நாளைக்கு என்ன நோய் வரும் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன், உங்களுக்கு இப்படியே நான் காப்பாற்றி விடுவேன். என்னுடைய வயது அதிகமாகி கொண்டு வருவது நோயினுடைய இன்னொரு அறிகுறி. அதனை உங்களால் நிறுத்த முடியுமா? முடியாது. என்னுடைய உள்ளத்திற்கு வாருங்கள், நாளைக்கு அழகான வாழ்க்கை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது. அதற்கான விளைச்சல்கள் என்னுடைய உள்ளத்தில் இருக்க, என்னுடைய உடலில் பெருகுமா பெருகாதா, என்னுடைய சூழ்நிலைகளிலும் பெருகுமா பெருகாதா, என்னுடைய காற்று எனக்காக படைக்கப்படுகின்றது, அதிலிருந்து நான் உயிர் மூச்சை இறைக்க வேண்டும். மனிதனுக்கு மட்டுமே உள்ள உயிர் மூச்சை முழுமையாக இறைக்க வேண்டும் என்றால் இறை உணர்வை நீங்கள் நம்புங்கள், உங்களுக்கான உயிரோட்டம் இருக்கின்றது. ஒரு கொசுடைய உயிரோட்டமும் ஒரு கொடிய மிருகத்துடைய உயிரோட்டத்தையும் நான் சேர்த்து சுவாசிக்கின்றேன். வைரஸ் பாக்டீரியா எல்லாத்தையும் சுவாசிக்கின்றேன். அவ்வளவும் உள்ளுக்குள் உருவாகி கொண்டிருக்கிறது குணங்களோடு சேர்ந்து. ஒவ்வொரு மனிதனும் நீ நாயை போன்றிருக்கின்றாய், நீ குரங்கை போன்றிருக்கின்றாய், நீ மிருகமா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு ஒருவரை பார்த்து ஒருவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது செல்லமாக ஒருவரை ஒருவர் சகோதரனை என்று கூப்பிடுவதை விட நாயை பே என்று அழைத்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் மனிதர்களை விட்டும் கீழிறங்கி விட்டோம் என்பதற்கு நம்முடைய பரிமாறிக்கொள்ளக்கூடிய அழகான வார்த்தைகள் இருக்கின்றன. வாட நாய், போட நாய், அதில் ஒரு நெருக்கம் இருக்குதான் அவர்களுக்கு. நல்லதற்கு பதிலாக கெட்டதை பேசக்கூடிய இந்த கெட்ட சக்திகள் நிறைந்துவிட்டன. இறைவனுக்கு புறம்பாக நடந்தால் நன்றாக இருக்குமே என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த கேடு முதலாக இந்த மாஸ்டர்கள் சக்கர் நாளைக்கு இதோட நல்லா இருப்பேன்னு காட்ட முடியுமா? நீ மோசமாவேங்கிறத காட்டுறது தேவை. கெட்ட சவனங்களாக தெரியவில்லை. இந்த மருத்துவத்தை நான் மனதில் கொண்டிருப்பது எனக்கு அநாகரிகமானது, எனக்கு நன்மையானதாக இல்லை, கெட்ட சக்திகளை நான் வைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று பயப்பட வேண்டாமா? என்று பயப்படுங்கள். உங்களுடைய நன்மைகளுக்காக இறைவனுடைய வாக்குதிகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அதில் உங்களுக்கு சந்தேகமும் வேண்டாம். நடந்தால் நன்றாக இருக்கும் என்று சந்தேகம் வேண்டாம். கெட்டது விளையும் என்று எண்ணுகின்றீர்கள், இதற்கு பதிலாக நல்லது அமைய வேண்டும் என்று விரும்புங்கள். நன்மையை விரும்புங்கள், சுகத்தை விரும்புங்கள், அழகை விரும்புங்கள், ரம்மியத்தை விரும்புங்கள், இன்னும் மேலான இயற்கையினுடைய வளங்கள் உங்களை சுற்றிலும் இருக்க வேண்டும் என்று விரும்புங்கள். உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏதுவாக, உங்களுக்கு சமாதானமாக அமைய வேண்டும். உங்களுடைய விருப்பத்திற்கு அதை கட்டுப்பட வேண்டும். வானங்களும் பூமியும் உங்களுக்கு அடிமையாக வேண்டும் என்று விரும்புங்கள். அது உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன. வானங்களும் பூமியும் யாருக்காக சுழன்று வருகின்றன? உங்களுடைய இரவுக்காகவும் பகலுக்காக. அப்படியானால் இவை உங்களுக்கு அடிமைகளா அல்லது இவை வணங்கப்படக்கூடிய ஏதும் ஒன்றா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. என்னுடைய வாக்குகள் பொய்யானவை, இறைவனுடைய வாக்கு சத்தியமானவை, என்னுடைய வார்த்தைகள் பொய்யானவை. பெரும் சோதனை நான் பேச ஆரம்பிக்கும் போதே கெட்டதை தேவை கிடையாது. மனிதர்களிடம் நான் விரும்புவதெல்லாம் தீமைகளை தேவையில்லை. என் உள்ளத்தின் பக்கம் நான் திரும்பினேன். நன்மை தேவை எனக்கு வாக்களிக்கப்பட்டது எதுவும் இல்லை. அதற்கான உயிரோட்டத்தை நீங்கள் கிரகிப்பீர்கள். காற்று வெறும் காற்றல்ல, அவ்வளவையும் நான் உள்வாங்கிக் கொண்டு அவ்வளவையும் நான் வெளிவிடுகின்றேன். கொஞ்சம் காற்றை வைத்துக் கொள்ள முடியாது. உயிரோட்டம் இழைக்கப்பட்டு விட்டது, வெளியேற்றப்பட வேண்டும். அது எந்த உயிரோட்டம் இழைக்கப்பட்டது? உங்களுடைய மனதில் என்ன நன்மைகள் இருக்கின்றதோ நன்மைக்கான உயிரோட்டம், அதனை நீங்கள் விளைவிக்கக்கூடிய அந்த முன்னேற்றம், அந்த உயிரோட்டம், அந்த நன்மையை நான் என்னுடைய மனதில் கொண்டிருக்கும் பொழுது, அதனை நான் நம்பும் பொழுது நிம்மதி பெருமூச்சு இருக்கமா இருக்காதா? நான் எதனை என் மனதில் கொண்டிருக்கின்றேனோ, என்னுடைய அழகான வாழ்க்கையினுடைய நாளையே தேவையாக கொண்டிருக்கின்றேனோ, அதனை நான் நம்பிவிட்ட பிறகு, அதில் சந்தேகமும் இல்லை என்று ஆகிவிட்ட பிறகு என் உயிரோட்டம் எப்படி இருக்கும்? அந்த உயிரோட்டத்தில் உங்களுக்கான எந்த ஒரு சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ, சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று, அதற்கே உரிய உயிரோட்டத்தை நீங்கள் கிடைக்கப்பெறுவீர்கள். படைக்க இருக்கக்கூடிய ஒரு புதிய உயிரோட்டத்தை நீங்கள் பெறுவீர்கள். படைக்கப்பட்டுவிட்டு எந்த உயிரோட்டமும் கூடாது. நீங்கள் நாளைக்காக வாழ்கின்றீர்கள், இன்றைக்காகவோ நேற்றைக்காக வாழவில்லை. தெளிவாக நாம் அறிய வேண்டியது, நாம் நாளைய வாழ்க்கைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய வாழ்க்கைக்காகவோ நேற்றைய வாழ்க்கைக்காகவோ நாம் வாழவில்லை. எனவே நாம் ஒரு புதிய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எந்த மனிதனும் எனக்கு தெரியாது, எந்த கல்வியும் எனக்கு தெரியாது, எந்த அறிவும் இல்லை. எல்லாமே முடிந்து விட்டது. இன்று வரையில் இருக்கக்கூடிய கல்வி அறிவு நாளைக்கு நேற்றைய கல்வி அறிவாக மாறிவிட்டது. அது செத்த அறிவாக இருக்கின்றது. அவ்வளவு காலேஜும் செத்த காலேஜ் தான், அவ்வளவு கல்விக்கூடங்களும் செத்த கல்விக்கூடங்கள் தான், உயிரோட்டம் இல்லாதவை. அவற்றிலிருந்து நான் படித்துக் கொண்டு நாளைக்கு வாழப்போகின்றேன் என்று கூறுகின்றமே ஏதாவது நமக்கு இருக்கிறது. மருந்துகளை அடிப்பதை தவிர உங்கள் உணவுக்கு கூட, தண்ணீருக்கு கூட, காற்றுக்கு கூட மருந்துகளை அடித்துவிட்டு நீங்கள் உங்களுடைய காற்றையும் சுவாசிக்கின்றீர்கள், தண்ணீரையும் கொடுக்கின்றீர்கள், உணவையும் உட்கொள்கின்றீர்கள். இது ஒரு அறிவா? பயப்பட வேண்டும். என் இறைவனே, உனக்கு மேல் எனக்கு அறிவு இருக்கிறது என்று கூறும்பொழுது, நான் விஷங்களில் வாழ வேண்டுமே தவிர, நரக வேதனையில் வாழ வேண்டுமே தவிர, சொர்க்க வாழ்க்கையில் என்னால் வாழ முடியாது. நீ அறிவிப்பது நாளைய வாழ்க்கையை பற்றி. அதனை நான் எவ்விதம் சந்திக்கின்றேன் என்றால், முடியுமா முடியாதா என்று என்னுடைய கடந்த கால செத்த அறிவை கொண்டு நான் அதை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். இது முடியாது என்றும் நான் தீர்ப்பளிக்கின்றேன். நிச்சயமாக தீர்ப்பளிப்பதில் இறைவன் மேலானவன். நன்மையின் பக்கம் திரும்புங்கள். அதாவது, இதுவரையில் புலக்கண்களின் பக்கம் அடைந்தீர்கள், இப்பொழுது திரும்புங்கள், அகக்கண்ணின் பக்கம் திரும்புங்கள். ஒரே வழி அகக்கண். உள்ளம் என்ன மனதிற்கு அறிவிக்கின்றதோ அதனை ஏற்கக்கூடிய வகையில் உங்களுடைய பெருமையை விடுங்கள். அதாவது, உங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் கல்வியறிவையும் அனுபவங்களையும் உங்களுடைய திறனையும் நீங்கள் இதுவரை மதித்துக் கொண்டிருந்தீர்களே, விட்டுவிடுங்கள். பணிவை மேற்கொள்ளும் பொழுதெல்லாம் அகம்பாவத்தை நான் நீக்கிக் கொண்டேன். மற்ற மனிதர்களுடைய இன்றைய வாழ்க்கையும் பார்க்கின்றேன். கொஞ்சம் மோசமாகவும் இருக்கிறது, என்னை விட நன்றாகவும் இருக்கின்றது. நான் அதே போன்று நன்றாக யார் இருக்கின்றார்களோ அதே போன்று நான் ஆக வேண்டும் என்று விரும்புகின்றேன். யார் மோசமாக இருக்கின்றார்களோ அவர்களும் கண்முன்பாக இருக்கின்றார்கள். அதே போன்று ஆகிவிட வேண்டாம் என்று பயப்படவில்லை. அவர்களை நான் கீழாக ஆக்கிவிட்டேன், அவர்களை நான் மனிதர்களாக மதிக்கவில்லை. யார் இந்த உலகப் பொருள்களில் கொஞ்சம் வசதியோடு இருக்கின்றார்களோ அதே போன்று நான் ஆக வேண்டும். ஆனால் நீங்கள் உள்ளத்தின் அமைப்பை பார்க்க வேண்டுமே தவிர, வெளிப்படையான வாழ்க்கையின் அமைப்பை பார்க்காதீர்கள். பணக்காரர்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது அர்த்தமல்ல. ஏழைகள் தரங்கெட்ட வாழ்க்கையில் வாழ்கின்றார்கள் என்பது அர்த்தமல்ல. உணர்வின் அடிப்படையை கொண்டு இறைவன் ஒருவன் தான் தீர்ப்பு செய்பவன். நாளைய வாழ்க்கை அவர்களுக்கு எப்படிதமாக இருக்கின்றது? இன்னமும் வாழ்க்கை இருக்கின்றது, அதில் வாழ்க்கை மாறுவதற்காக இருக்கின்றது. நாளைய வாழ்க்கையை நீங்கள் மாற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். அந்த மாறுதல் இரண்டிடம் இருக்கின்றது. கீழாக மாறுவீர்களா, மேலாக மாறுவீர்களா, உயர்வீர்களா என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் எதனை அறிவிக்கப்பட்டிருக்கின்றீர்களோ, உங்களை மனதில் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ, அதனை எவ்விதம் ஏற்றுக்கொண்டு சமாதானமாகவும் சாந்தத்துடனும் அமைதியுடனும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மேற்கொள்கின்றீர்களோ, உயிரோட்டம் பெருகிக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய சூழ்நிலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக வேண்டி இறைவனை நாம் யார் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம்? ஏதோ ஒரு பேருக்காக அல்ல, ஜீசஸ் பெருமாளே என்று கூறிக்கொண்டிருக்கின்றோமா? அல்லது சத்தியத்தை உள்ளதன் காரணமாக எனக்காக என் இறைவன் என்று ஒவ்வொருவரும் தனித்தனிய முறையை உள்ளத்தின் பக்கம் திரும்ப போகின்றீர்களா? நாம் எல்லோரும் தனித்து வாழ்கின்றோமா, கூட்டாக வாழ்கின்றோமா என்று கேட்டால் பதில் என்ன? தனித்தனியாக வாழ்கின்றோமா, கூட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று கேட்டால் பதில் ஏன்? கஷ்டத்தை நான் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது, யாரும் அனுபவிக்க முடியாது, யாரும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். கஷ்டத்தை பகிர்ந்து கொண்டால் உங்கள் கஷ்டம் பாதியாகிடுமோ? அப்படியா பேசிக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய அறிவிக்கொண்டு? உங்களுடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள், அது பாதியாகிவிடும். அப்படியா செலவழிக்கிறது கொஞ்சம் பாதி வாங்கிக்கிறதா இருக்காங்களா? என் கஷ்டத்தை பகிர்ந்து கொண்டால் அலங்காரமான வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கின்றோம். தனக்கே கேடா, ஊரை ஏமாற்றிக் கொண்டும் தன்னை ஏமாற்றிக் கொண்டோம். பெரும்பாலான மனிதர்களுடைய பேச்சுக்களில் நிச்சயமாக நன்மை இல்லை. உள்ளத்தின் உணர்வின் மூலமாக நீங்கள் எதனை அறிகின்றீர்களோ, எதனை கேட்கின்றீர்களோ, எதனை பேசுகின்றீர்களோ இறைவன் திருத்தெரிகின்றான். தனித்தனியாக நீங்கள் வாழ்பவர்கள், எப்படி தனித்தனியே படைக்கப்பட்டீர்களோ தனித்தனியாகத்தான் நீங்கள் மன்னிப்பீர்களோ, தனித்தனியாக வாழவும் கற்றுக்கொள்ளுங்கள். அப்படித்தான் வாழ்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். ஒருவருடைய கவலையை மற்றவர் எடுத்துக்கொள்ள முடியாது, ஒருவருடைய நன்மையிலிருந்து பிறர் பகிர்ந்து கொள்ள முடியாது. பொருளாக பகிர்ந்து கொள்ளலாம். இன்னைக்கு நான் அவங்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் தந்துடலாம், நாளைக்கு என்ற கேள்வி வரும், அப்பொழுது கவலை வந்துடும். கடன் வாங்கி வாழ்ந்துவிடலாம், ஒரு பைசா செலவு செய்ய வேண்டியதுதான் கடலிலிருந்து, இனி எப்பொழுது அடைக்கப் போகிறோம் என்று நரக வேதனை தான். உங்களுடைய மனிதர்களை கொண்டு உங்களுடைய கஷ்டங்களில் நீங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றீர்கள். உள்ளுணர்வை கொண்டு உங்களுடைய இறைவனுடைய பொருத்தத்திற்கு நீங்கள் ஆகிறீர்கள் என்றால் உங்களுக்கு எந்த குறையும் வரப்போவதில்லை. பிறந்த நாளிலிருந்து இறக்கும் நாள் வரையில் உங்களுக்காக அனுமதிக்கப்பட்ட வாழ்க்கை தனித்தனியான ஒவ்வொருவருக்கும் அழகான இறைவனுடைய ஆற்றலை கொண்டு படைக்கப்படுத்தக்கூடிய தனித்தன்மையோடு கூடிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய இறைவன் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு சுயமாக இருக்கின்றான். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான இறைவனாக இறை உணர்வை கொண்டு ஒவ்வொருவரையும் தனித்தனியாக கவனிக்கின்றான். உங்களுடைய இறைவனை நீங்கள் பின்பற்றுங்கள். உங்களுடைய இறைவனை நீங்கள் பின்பற்றுங்கள். ஒவ்வொருவரும் அவருடைய இறைவனை பின்பற்றுங்கள். அவருடைய தகுதிக்கு, அவருடைய தேவைக்கு அவர் எதனை ஏற்றுக்கொள்ள முடியுமோ அந்த ஏற்புதலுக்குரிய ஒரு அழகான வாழ்க்கையை கொடுக்கின்றான். ஒரு தன்னுடைய வாக்காக அந்த வாழ்க்கை அமைகின்றது. அவனுடைய வாக்கு தான் என்னுடைய நாளைய வாழ்க்கையாக. நான் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பது நல்ல வாழ்க்கை வேண்டும், நாளைய வாழ்க்கையை நன்மையாக அமைய வேண்டும் என்று உங்களுக்கு கூறினால் ஏற்றுக்கொள்வீர்கள். ஆமாம், அப்படி என்றால் இன்றைய வாழ்க்கை கெட்ட வாழ்க்கையாக இருக்கிறது என்பதையும் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆமாம், இந்த வாழ்க்கையை விட நாளைய வாழ்க்கையை உங்களுக்கு வேண்டும், அழகான வாழ்க்கையை அமைய வேண்டும் என்று விரும்புகின்றேன். விரும்புங்கள், சந்தேகம் கொள்ளாது. இவ்வளவுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம் முதலாக முடியும் வரையும் சந்தேகம் வேண்டாம். உங்களை நீங்கள் சந்தேகித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு எனக்கு ஒரு காய்ச்சல் இருக்குது, ஒரு ஜலம் இருக்குது, போக வேண்டும் என்று விரும்புகின்றேன். அதற்கு முன்பாக எந்த நோயும் வர வேண்டாம் என்று இறைவன் கூறினால் அதனை நான் ஏற்கவில்லை, வரத்தான் செய்யும் என்று கூறினேன். வந்தால் பார்த்துக் கொள்ளலாம் என்ற எண்ணமும் இருந்தது. ஆகவே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு துன்பத்தையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் இறைவன் கூறுகின்றான், துன்பங்களே இல்லாத வாழ்க்கையை வாழுங்கள் என்று கூறும் பொழுது மனிதர்களுடைய வெட்டித்தனமான பேச்சை கேட்டுக்கொண்டு அலங்காரமான பேச்சுகளை வாங்கிக் கொண்டு துன்பங்களும் இன்பங்களும் மாறி மாறி வரும், வரத்தான் செய்யும் என்று கூறுகின்றார்கள். இருக்கட்டும், எது வேணும் உங்களுக்கு, துன்பம் வேணுமா இன்பம் வேண்டுமா என்று கேட்டால் அப்பொழுதும் கூட எப்படி அது நிகழும் என்ற கேள்விதான் பெருமையை கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்று கஷ்டத்தில் இல்லாத போது. ஆனால் யாரொருவர் கடுமையான துன்பத்தில் இருக்கின்றாரோ எனக்கு நல்ல வாழ்க்கை வேண்டும் என்று கேட்டால் ஆம் வேண்டும் என்று கூறிவிடுவார். நல்ல நிலையிருப்பவர்கள் கூறினால் அது வரத்தானே செய்யும் என்று கூறுவார்கள். வந்த பின்னர் தான் அவர்கள் தங்களை தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த விதி அவர்கள் மீது அமைந்திருக்கிறது. இப்ப கேட்ட துன்பங்களும் வேதனைகளும் இல்லாத வாழ்க்கை வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டால் அது வரத்தானே செய்யும் என்று தத்துவம் பேசுவார். வந்த பிறகு போகத்தான் வேண்டும் என்று நினைப்பார்கள். ஏன் வரத்தான் செய்யும் சொன்னீங்க, அனுபவிக்க வேண்டியதுனையே இப்ப போகத்தான் வேணும் சொன்னீங்க, தாங்க முடியல, அப்ப முதலே சொல்ல வேண்டியது வேண்டாம். அப்பயும் தத்துவம் பேசுனீங்க. மனிதர்களுடைய பேச்சுக்களிலும் மனிதர்களுடைய புத்தகங்களிலும் உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் வீணாக்க வேண்டாம். உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். அந்த புத்தகத்தில் இருப்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உணர்வாக இருக்கிறேன். ஒவ்வொரு நன்மையும் நாம் நிராகரித்தோமே, அந்த நிராகரிப்பின் காரணமாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற தீமைகள் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கஷ்டங்களும் வேதனைகளும். இப்பொழுதும் கூட இன்னும் உயிரோடு இருக்கின்றோம். நன்மைகள் உங்களுக்காக அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த நன்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அதற்கு விரோதிகளாக ஆகிவிட வேண்டாம். உங்களுக்கு நீங்களே பகைவர்களாக ஆகிவிட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்போன் இறைவன். உங்களுக்காக அறியும் தகுதி வேண்டுமா, அந்த அறிவாற்றல் வேண்டுமா, அல்லது உங்களுடைய பணத்தினுடைய பெருக்கம் வேண்டுமா, எது உங்களுக்கு வாழ்வளிக்கும் என்று கேட்டால் என்னுடைய அறிவாற்றல் எனக்கு பணத்தை பற்றி தருகிறது. என்னுடைய அறிவின் காரணமாக நான் வாழ்கின்றேன். இந்த அறிவு பார்க்கக்கூடிய பொருளா என்று கேட்டால் இல்லை. நீங்கள் அறிவை விரும்புங்கள், பொருளை விரும்பாதீர்கள். அந்த பொருளை பாதுகாக்கக்கூடிய அறிவு உங்களுக்கு கிடையாது. சம்பாதிக்கக்கூடிய அறிவும் நன்மையான உண்மையான பாதையை நீங்கள் சம்பாதிப்பீர்களானால் அந்த பணத்தை பற்றி கவலை இல்லை. கெட்ட வழிகளில் சம்பாதிக்கும் பொழுதுதான் அந்த பணத்திற்கு வந்தது கேடு. நன்மையான பாதைகளில் சம்பாதிக்க முடியுமா என்று கேட்டால் கிடையாது, நம்ப முடியாது. ரொம்ப நல்லவனாக இருந்தால் பிழைக்க முடியாது, வாழ முடியாது. மனிதர்களுடைய வழிமுறை, மனிதர்களுடைய வழக்கு, தங்களுக்கு எதிரான ஒரு வழக்கு, பழக்கமாக ஆக்கிக்கொண்டார்கள், அடிக்ஷன் ஏற்பட்டுவிட்டது. சுத்தமாக இருந்தால் வாழ முடியாது, நல்லவனாக இருந்தால் வாழ முடியாது, கெட்டவனாக இருந்தால் வாழ முடியும். வாழ பழகிக்கொள், உறுப்புற வழியை பாரு, எவ்வளவு கேடுகளை அதிகமாக மனதில் வைத்திருக்கின்றோமோ அவர்களுக்கு கேட்டீங்க. இதில் அவர்களுக்கு நன்மை இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், நிச்சயமாக இல்லை. அடுத்தவனுடைய வாழ்க்கையை கெடுத்துவிட்டு தான் வாழப்போகின்றோம் என்ற அந்த வாழ்க்கையில் நம்புகின்றோமே, அங்கு இறைவன் இருக்கின்றான், இங்கும் இறைவன் இருக்கின்றான். நான் ஒருவனுக்கு கேடு செய்யும் பொழுது இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான், என் மனசாட்சி கூறுகின்றது நான் தவறு செய்கின்றேன் என்று யார் கூறுகின்றார்கள்? இங்கு அவ்வளவு அழகாக, அவ்வளவு தெளிவாக தவறு செய்கிறாய் என்பதை, அதையும் நான் அலட்சியப்படுத்துகின்றேன். அது எவ்வளவு பெரிய கடுமையான எச்சரிக்கை என்பதை நான் அறியாமல் சமாதானமாகவும் சாந்தமாகவும் உள்ளுக்குள்ள அழகான உணர்வாக பேசப்படுவதன் காரணமாக நான் அதனை நிராகரிக்கின்றேன், அலட்சியம் செய்கின்றேன், பராமுகமாகவும் இருக்கின்றேன், அதை பற்றி கவனக்குறைவாகவும் ஆகிவிட்டேன். என்னுடைய பெருமையில், என்னுடைய அந்த பணம் சம்பாதிக்க வேண்டும், பொருள் சம்பாதிக்க வேண்டும், அருளாக இருக்கக்கூடிய அறிவு எனக்கு வளர வேண்டும், பொருள் என்னை தேடி வர வேண்டும் என்று விரும்பவில்லை. காய்கறி விலைகள் எல்லாம் 100 ரூபாய் 200 ரூபாயிலிருந்து குறைந்து விட்டது, 10 ரூபாய் 15 ரூபாய் குறைந்து விட்டது. யார் குறைத்தார்கள்? உங்களுக்கு இப்ப 10 ரூபாய் போதுமா, 140 ரூபாய் வேணுமா? எது வேணும்? இன்னைக்கு 140 ரூபாய் காய்கறி விலை இருந்தது, இப்ப 15 ரூபாய் 10 ரூபாய் குறைஞ்சிட்டு வருது. இன்னமும் குறைய வேண்டுமா வேண்டாமா? குறைந்து விட்டது என்று திருப்தி கொள்கின்ற தவிர இன்னமும் குறைய வேண்டும், உணவுக்கு விலை பேசக்கூடாது என் இறைவனே, நீ ஆற்றல் மிக்கவன் என்று இன்று அவனுக்கு நாம் புகழாரம் தெரியணுமா? விலைவாசி குறைந்து விட்டது என்று வெறும் விலையை மட்டுமே பார்த்தமே, அதனுடைய விளைச்சல்களை பார்க்கவில்லையே. யார் விளைவித்தது என்று? உழவனா விளைவித்தான்? கூறிக்கொண்டிருக்கின்றோம், உழவன் இல்லை என்றால் நாம் எல்லாம் பட்டினி என்று. நாம் உழைக்காதவர்கள், உழவு செய்யாதவர்கள், உழவு என்ற அந்த விவசாயம் நாம் பண்ணாதவர்கள் பெரும்பாலும் கொடுத்து போயிருக்கின்றோம். ஒரு விவசாயி அவனுடைய உடலில் இருக்கக்கூடிய அவ்வளவு எலும்புகளையும் எண்ணிவிடலாம். கோவணத்தை தவிர அவன் கிடையாது, அவன் தான் உன்னடிக்க அந்த புரிநிலைகளை அவனுக்கே உணவில்லை. காரணம் பெருமை. இறைவன் விளைவித்துக் கொண்டிருக்க நான் தான் உழுகின்றேன், நான் தான் விளைவிக்கின்றேன் என்று புரிந்த காரணமாக நிச்சயமாக இவர்கள் அதனுடைய கொட்டையை முடிக்கச் செய்வதில்லை, அதனுடைய தண்டை இவர்கள் நிமித்துவதில்லை, அதிலிருந்து கிளைகளை இவர்கள் பரப்புவதில்லை. இலைகளின் குடுமையை கொண்டும் அவர்கள் அந்த தன்னுடைய அந்த அந்த தாவரத்திற்கே அவர்கள் உயிரில் உயிரோட்டம் அளிப்பவர்கள் இல்லை. பின்னர் அதிலிருந்து தானியங்கள் வெளிப்படும் பொழுது அதை பாதுகாப்பவர்களும் அவர்கள் இல்லை. வெட்டி சாப்பிடுவது தவிர தான் பெருமை கொண்டு அடைகின்றார்கள். விளைச்சல் இல்லை, ஏன் மழை இல்லை? தெரியுமே முன்னாடியே உனக்கு மழை வேணும் தெரியுமே. நான் ஏன் விவசாயின்னு சொல்லிட்டு இருக்கணும், அவன் உண்டுதான் செய்து சொல்லிட்டு இருக்கணும், ஏன் நான் பயிர்களை விளைவிக்கிறேன்? இந்த மாதிரி வார்த்தைகளை படைக்கின்றேன், படைப்பாளனுடன் இருக்க தன்னையும் படைப்பாளனுக்கு இணையாக்கிக் கொண்டு நான் உங்களுக்கு உயிரூட்டுகின்றேன் என்ற படைப்பின் காரணமாக, உணவின் காரணமாக, விவசாயத்தின் காரணமாக என்று கூறுகின்றார்களே, இவர்களுக்கு ஏன் இந்த பெருமை கொண்ட பேச்சு? இப்பொழுது நீங்கள் விரும்புங்கள் விலை இன்னும் குறைய வேண்டும். இப்பொழுது விலை குறைந்து விட்டால் 150 ரூபாய்க்கு விட்டது 110 ரூபாய், அதுவும் இல்லை என்றால் உங்களுக்கு பொருளாதாரம் வேண்டுமா அருளாதாரம் வேண்டுமா? பொருளாதாரம் முக்கியமா அருளாதாரம் முக்கியமா? கூறுங்கள். அருளாதாரம் உலகம் பூராவும் பொருளாதாரத்தை நம்பியிருக்கின்றது. இறை உணர்வு இருக்குமானால் அருளாதாரத்தை நம்புங்கள். மனிதனுடைய அவ்வளவு படிப்பையும் சாக்கடையில் வீசுங்கள். கல்வி அறிவு என்பது கலவி அறிவு, அவ்வளவு விபச்சார அறிவாக இருக்கின்றது. விட்டுவிடுங்கள், அசுத்தமானது. பணத்துக்காக விலை போவது விபச்சாரம் தான், வேறு எதுவும் கிடையாது. இறைவனையே நாம் விட்டுவிட்டோம் பணத்திற்காக. இறைவன் எவ்வளவு தூரத்துக்கு நம் மீது கோபப்பட வேண்டும்? அந்த கோபம் தான் என்று நமக்கு கொள்ளை நோய்களாகவும் வறுமையிலும் இன்னும் வளர்ச்சியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் நாளைய வாழ்க்கையை பற்றி கூட நன்மையை அவன் கூறிக்கொண்டிருக்கும் கூட அதனை நான் உணர்ந்து ஏற்றுக்கொள்வதற்கு திராணியற்றவனாக ஆகிவிட்டேன். நன்மையை விரும்புங்கள். இப்பொழுது அந்த நன்மை உங்களிடமிருந்தும் இல்லை, பிறரிடமிருந்தும் இல்லை, இறைவனிடமிருந்து மட்டும்தான். இன்னமும் உங்களுக்காக அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. செழிப்பான சூழ்நிலையில் நீங்கள் வாழ வேண்டும் என்று, வளர்ச்சி மிக்க சூழ்நிலையில் வாழக்கூடாது என்றும் உங்களுடைய உள்ளத்தில் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நடக்குமா நடக்காதா என்பது வேண்டாம், நடக்க வேண்டும். உன்னுடைய வாக்குகளின் மீது எனக்கு விருப்பத்தை அளிப்பாயாக இறைவனை என்று கேளுங்கள். உன்னுடைய வாக்குகளின் மீது எனக்கு விருப்பத்தை அளிப்பாயாக இறைவனை என்று கேளுங்கள். அந்த விருப்பத்தின் மீது சந்தேகம் வந்துவிட்டால் பிறகு நம்பிக்கை கொள்ள வேண்டியதாக ஆகிவிடும். அந்த சந்தேகத்திற்குரிய கேடுகளில் வாடும் பொழுது எனக்கு நன்மையாக நடக்க வேண்டுமே என் இறைவனே என்று திரும்புவீர்கள். இது முற்கூட்டியே உங்களுக்காக வழங்கப்பட்டிருந்ததும் அருளப்பட்டிருந்ததும். நீங்கள் நான் கொடுத்த நன்மையானவற்றையெல்லாம் உங்களுக்கு உதவிக்கு பின்னால் வீசிவிட்டீர்கள். வீண் பெருமை எடுத்துக் கொண்டிருந்தவர்களாக அந்த பெருமை உங்களுக்கு நன்மையாக இல்லை. இப்பொழுதும் கூட உங்களுக்கும் கொஞ்சம் பணம் இருக்கின்றது, அதை கொண்டு பெருமை இருக்கிறது, நாளைக்கு நான் வாழ்ந்துவிடுவேன் என்று ஒரு காலம் இல்லை. அருளை கேளுங்கள், அந்த பணத்திற்கு உயிரோட்டம் அளியுங்கள், அருளை கொண்டு வாருங்கள். இறைவனுடைய பாதுகாப்பை கொண்டு வருவது அதற்கு உயிரோட்டமாகும். அந்த பணம் உங்களுடையதாக இருக்க வேண்டும், பொருளாதாரம் உங்களுடையதாக இருக்க வேண்டும், அது உங்களை தேடி வர வேண்டும், உங்களை சுற்றிலும் சூழ்ந்திருக்க வேண்டும். அவ்வளவு சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஏதுவாக இருக்க வேண்டும், உங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும். இறைவனோடு சமாதானமாக இருங்கள். இயற்கை அவ்வளவு உங்களுக்கு அடிமை. வானங்கள் முதலாக பூமி வரையிலும் அதனுடைய காற்றும் அதனுடைய மேகமும் அதனுடைய குளிர்ச்சியும் அதனுடைய நீரும் அதனுடைய ஒளியும் பூமிக்கு இறங்கி அதனுடைய விளைச்சல்கள் வானங்கள் உங்களுடைய கால்களுக்கு இடையில் விளைச்சல்களாக இருக்கின்றன. இவற்றில் எந்த ஒன்றையும் நீங்கள் வணங்காதீர்கள். இவற்றையெல்லாம் உங்களுக்காக படைத்தானே அந்த இறைவன் ஒருவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியது விளையும், உங்களுடைய சீதோஷ்ண நிலைகளாக விளையும். உங்களுடைய அழகான உணர்வை நீங்கள் மதித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உணர்வை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இறைவன் இப்பொழுதும் உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அசைவுகளை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். அசையக்கூடியது உறுதியாக இருக்க வேண்டும். விரும்பினேன் இறைவனே, இந்த விருப்பத்தை எனக்கு இன்னும் அதிகமாக்கிக் கொடு, நல்லறிவை கொடு. அப்பொழுதே உங்களுடைய உயிர் மூச்சில் அந்த காற்றை, அந்த காற்றிலிருந்து உங்களுக்கான உயிர் மூச்சை, நாளைய வாழ்க்கைக்கான உயிர் மூச்சை நீங்கள் இன்று நீங்கள் சுவாசிக்கின்றீர்கள். எனவே உங்களுக்கு கவலை நீக்கப்படுகின்றது. கவலை இருக்கும் பொழுதெல்லாம், பயம் இருக்கும் பொழுதெல்லாம், நாளைய வாழ்க்கையை பற்றிய அந்த கவலையும் பயம் இருக்கும் பொழுதெல்லாம், நான் என் இறைவனுக்கு விரோதி, எனக்கே நான் பகைவன். இதற்கு மேல் எனக்கு பகையோ விரோதமோ தேவையில்லை. நான் மிருகமாக ஆகிக் கொண்டிருக்கின்றேன். மனித தன்மை என்பது நாளைய வாழ்க்கையின் மீது இன்னும் அதிகமான விளைச்சல்களை நீங்கள் விரும்புங்கள். நீங்கள் பார்க்காத விளைச்சல்களை விரும்புங்கள். நீங்கள் சந்தேகிக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே இல்லை என்றாகக்கூடிய இறைவனுடைய ஆற்றல் இங்கு இப்பொழுது உங்களுக்காக இறங்கிக் கொண்டிருக்கின்றது. விலைவாசி குறைந்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய குளம் குட்டை ஏரிகள் எல்லாம் கிளம்பிவிட்டன. என்றென்றும் குறையக்கூடாது. இப்பொழுதும் சரி, இந்த வெயில் வேண்டாம். உங்களிடம் இருக்கக்கூடிய அறிவுக்கூறும் வெயில் காலம் வந்துவிட்டது. இல்லை, உள்ளே என்ன இருக்கின்றது? உங்களுக்கு எப்பொழுதுமே வசந்த காலமாக இருக்க வேண்டும். இருக்கிறதா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆ, வசந்த காலமாக இருக்கிறது. அழகான குளிர்காலமாக இருக்க வேண்டும். குளிர்ச்சிக்குரிய அந்த சூழ்நிலை இருக்க வேண்டும். குளிர் அடிக்க வேண்டாம், கதகதப்பு வேண்டும், வெப்பம் வேண்டாம். மேகங்கள் எப்பொழுதும் எங்களுக்கு மேலாக, என்னுடைய தலைக்கு மேலாக இருக்க வேண்டும். வானங்களுக்கும் பூமிக்கும் பாதுகாப்பாக மேகங்கள் இருக்கின்றன. கடும் வெயிலையும் அது தாங்குகின்றது, பனியையும் அது தாங்குகின்றது. கீழே இறங்க விடாமல் எப்படி இறைவனுடைய படைப்பாக இருக்கின்றது? எப்பொழுதும் குளிர்ச்சியோடு வாழ வேண்டும். வெயில் என்னை தாக்கக்கூடாது. இந்த சூரியன் எனக்கு அடிமை என்று விரும்புங்கள். நான் அதை பார்க்கும் பொழுது கோபமாக பார்த்தால் அடங்கிவிட வேண்டும். எனக்கும் பூமிக்கும் எனக்கும் சூரியனுக்குமிடையே மேகங்கள் காற்று மேகங்களாக மாற வேண்டும். விரும்புங்கள். உங்களுடைய கட்டளைக்கு அவை கீழ்ப்படிய வேண்டும். எதனை நீங்கள் மறுப்பீர்கள் இப்பொழுது? உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த சத்தியத்தை மறுப்பவர்களா, இறைவனுடைய ஆற்றலை மறுப்பவர்களா நீங்கள்? இல்லை, உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் இனி தங்க வேண்டும். அது உங்களுடைய ஆலயமாக, தெய்வ இல்லமாக, உங்களுடைய இறையாற்றல் மிக்க மாபெரும் சக்தி படைத்திருக்கக்கூடிய புண்ணிய ஸ்தலமாக இருக்க வேண்டும். உங்களுடைய அறிவு எனும் சாக்கடை அங்கு நுழையக்கூடாது. மனிதர்களுடைய கெட்ட சகுனங்கள், அவருடைய வார்த்தைகள் இங்கு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு கல்வி அறிவும் அழிவை உங்கள் கொடுக்கக்கூடியது. ஒரு அணுவை இவர்கள் பிளந்து விட்டார்கள், அதிலிருந்து நான் சக்தியை படைத்து விட்டேன். வாழ வைப்பதற்கு பதிலாக அந்த அணுகுண்டை கொண்டு அடிக்க முடியுமே தவிர வாழ்வதற்குரிய சக்தி கிடையாது. நெருப்பு உங்களுடைய அறிவும் உங்களுடைய கல்வியும் நெருப்புக்கு உங்களை இரையாக்குமே தவிர குளிர்ச்சியில் உங்களை வாழ வைக்காது. நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுக்கான அருள் ஆதாரம் இப்பொழுதும் உங்களுடைய உள்ளம் திறந்திருக்கிறது. அதிலிருந்து உங்களுக்கான இறை வாக்குகள் உங்களுடைய மனதில் அறிந்து கொண்டிருக்கின்றன. அந்த மனதில் உங்களுடைய இறை வாக்குகளை நம்புங்கள். இரவிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. பகல் பொழுதில் இரவின் பொழுதுடைய அந்த தூய்மையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பொறுமையை மேற்கொள்ளுங்கள். இரவினுடைய ஓய்வும், இரவனுடைய ஓய்வும் பகலுடைய பொறுமையும் நிச்சயமாக ஒன்றோடு இணையக்கூடியது. இரவனுடைய நிம்மதியும் பகலுடைய பெருமையும் அடித்துக் கொள்ளுங்கள். நான் எனக்கு முடியும் என்ற பெருமை அடித்துக் கொள்ளுங்கள். இங்கு உங்களுடைய இறைவனுடைய வாழ்க்கை இருக்கின்றது. இரவில் கண்ணை மூடுகின்றேன், கண்ணை திறக்கின்றேன். கண் மூடி திறப்பதற்குள் இரவில் பெரும்பகுதி போய்விட்டது. அவ்வளவு அழகாக அவிதமாகவே உங்களுடைய பொறுமையையும் கொண்டு நீங்கள் பெருமையும் கைவிடுவானால் பகல் பொழுதும் அவ்வளவு சுகமாக அழகாக இருக்கும். கழிவுகள் என்பது கிடையாது, நோய்கள் என்பது கிடையாது, வறுமை என்பதும் கிடையாது, வளர்ச்சி என்பதும் கிடையாது, வேதனைகளும் கிடையாது. நாளைய வாழ்க்கையை பற்றிய சுகமான உணர்வும் இறைவனோடு நான் கலந்திருக்கக்கூடிய அந்த உணர்வின் மீது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமையுங்கள். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அவரவருடைய இறைவன் இருக்கின்றான். அந்த உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். உங்களுடைய கட்டிடங்களாக நீங்கள் கட்டிக்கொண்டிருக்கின்றீர்களே, மசூதிகளையும் சர்ச்சுகளையும் கோயில்களையும் அதற்குள் திரும்பாதீர்கள். அங்கு மனம் இல்லை, மனம் என்பது இங்கு இருக்கிறது. அங்கு போனால் எனக்கு மனம் அமைதி கிடைக்கிறது என்று கூறுகின்றீர்கள். மனதை நீங்கள் கல்லாக்கிவிட்டீர்கள், கட்டிடங்களாக ஆக்கிவிட்டீர்கள். இனி அங்கு இருக்க முடியாது, வெளியேற வேண்டும். அந்த மனம் இங்கு இருந்தால் மட்டும்தான் என்றென்றும் உங்களுக்கு சுகமான வாழ்க்கை உண்டு. மாயையாகவும் தற்காலிகமாகவும் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கொண்டு, நான் எனக்கு கோயிலுக்கு போனால் எனக்கு அமைதி கிடைக்கிறது, எனக்கு சர்ச்சுக்கு போன அமைதி கிடைக்கிறது, எனக்கு மசூதிக்கு போன அமைதி கிடைக்கிறது போட்டி போட்டுக்கொண்டு ஊருக்கு கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய மனதை கல்லாக்காதீர்கள், கட்டிடமாக ஆக்காதீர்கள். அங்கு போய் நீங்கள் தங்க முடியாது, இங்கு தங்க முடியும். மனம் மனமாக இருக்கட்டும், உள்ளமாக இருக்கட்டும், அந்த உள்ளத்திலிருந்து இறைவனுடைய வாக்கு உங்களுடைய மனதில் நிரப்பி இருக்க வேண்டும். அந்த நிரப்பத்தில் நீங்கள் வாழ வேண்டும். நம்பிக்கையோடும் விருப்பத்தோடும் வாழும்பொழுது நான் என்னுடைய புண்ணியஸ்தலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அதை விட்டு வெளியேறும் பொழுது நீங்களாக ஏற்படுத்தி கொண்ட உங்களுடைய புண்ணியஸ்தலங்களிலும் உங்களுடைய தெய்வங்களிலும் சென்று நீங்கள் சந்தியமடைந்து விடுங்கள். நிம்மதி என்பது இல்லை, ஒரு காலம் நீங்கள் அங்கு தங்க முடியாது. அங்கு உங்களுடைய வாழ்க்கையும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய வீடுகளில், உங்களுடைய வீடுகளில் நீங்கள் தங்குவதே கடினம். உங்களுடைய மனதிற்கு ஏதும் கஷ்டம் ஏற்பட்டு விட்டால் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், அந்த வீட்டில் தங்க வேண்டும் என்றால், உங்களுடைய வீட்டில் தங்க வேண்டும் என்றால், உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் இறைவனோடு சமாதானமாக இருந்தால் தவிர எங்கும் தங்க முடியாது. வெளியில் வந்த பிறகும் கூட உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் தங்காத வரையில் பைத்தியமாக அலைவீர்கள். நம்பிக்கை கொள்ளுங்கள், இறை ஆற்றல் உங்களுக்குள் இருக்கின்றது. மனிதர்கள் காட்டிய வழிகளில் நீங்கள் இனியும் செல்லக்கூடாது. என்னுடைய கலாச்சாரங்களில் நான் வாழ்ந்து விட்டேன், இப்படித்தான் நான் என்னுடைய முன்னோர்கள் வாழ்வதை கண்டேன், நானும் அப்படித்தான் வாழ்வேன் என்று கூற முடியாது. என்னுடைய மதம் இது, உன்னுடைய மதம் இது, கூட்டாக வாழ்வோம். இல்லை, நீங்கள் தனித்தனியாக படைக்கப்பட்டவர்கள். ஒருவருக்குரிய தேவை இன்னொருவருக்கு கிடையாது. நிச்சயமாக நாளைய தேவையும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறை அறிவிக்கப்படுகின்றது. அவருடைய தகுதிக்கு ஏற்றவாறு அழகான முறையில் அவளை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி நீங்கள் உங்களுடைய இறைவனை பின்பற்றுங்கள், நீங்கள் உங்களுடைய இறைவனை பின்பற்றுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் தங்காத வரையில் உங்களுக்கு இறைவனும் இல்லை, பாதுகாப்பாளரும் இல்லை. அந்த நாள் வரும்பொழுது உதவி புரியக்கூடியவர் ஒருவரையும் நீங்கள் காண மாட்டீர்கள். ஒவ்வொரு தேவையும் நாளைக்காக உள்ளது. அந்த நாள் வருவதற்கு முன்பாக என்று தங்கமடைந்து விடுங்கள். இந்த நாளிலிருந்து அந்த சுமூகமான சூழ்நிலை ஆரம்பமாகும். யாரொருவருக்கும் நோய் இல்லை, வறுமையும் இல்லை. நீங்கள் கற்பித்துக் கொண்டது இறைவனுக்கு எதிராக இன்னமும் இருக்கின்றது, கவலை இருக்கின்றது. நல்ல செய்தியாக உள்ளத்தில் இருக்கும் பொழுது கவலை எங்கிருந்து வந்தது? அதனை நீங்கள் கெட்டதாக மாற்றி இதுதான் நடக்கும் என்று கூறியதன் காரணமாகத்தானே. பிறகு அதற்குரிய உயிர் மூச்சியை மட்டும்தானே நீங்கள் உங்களுடைய சுவாசங்களில் நீங்கள் உட்கொள்ள முடியும், இறைக்க முடியும். மனித தன்மையை விட்டு நீங்கள் இறைத்தன்மையை கொண்டிருக்கூடிய உயிர்த்தன்மையை நீங்கள் கிரகிக்க வேண்டும். மனிதனாக இருப்பவன் நாளைய வாழ்க்கையை பற்றி சிந்திப்பவன், மனிதனாக இருப்பவன் மட்டும்தான் இறைவனை பற்றி உணர தகுதி படைத்தவன். அவனுக்கு இறைவனர்கள் ஓட்டும் பொழுது எல்லா பகிரும் அந்த இறைவனுக்கு ஒருவனுக்குத்தான் என்று அந்த எண்ணம் இருக்க வேண்டும். தவிர வேறு எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொள்வதால் உண்மையானால் இறை உணர்வு எங்கு உங்களுக்கு அழகானதாகவும் உங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டதாகவும் இருக்கின்றதோ அந்த அழகானதும் நன்மையானதும் ஏற்றுக்கொள்ளுங்கள். கோயில்களிலும் மசூதிகளிலும் சர்ச்சைகளிலும் இல்லை, உங்களுடைய இறைவன் எங்கு பேசிக்கொண்டிருக்கின்றான், எங்கு நம்புங்கள், எங்கு வழிபடுங்கள், சரணடைந்து விடுங்கள். எங்கு உன்னை தவிர கதி இல்லை என்று சரணடைந்து விடுங்கள். எல்லாமே இங்கு நிகழக்கூடியது, வார்த்தைகளால் நிகழக்கூடியது இல்லை. உங்களுடைய உள்ளத்தை இறைவன் கவனிக்கின்றான். உங்களுடைய உள்ளம் உங்களிடம் என்ன பேசுகிறது என்பதை இறைவன் நிச்சயமாக நன்கறிவான். இறைவனுக்கு அஞ்சு கொள்ளுங்கள். அச்சம் என்பது வெளியில் நெருக்கமாக காட்டுவதில்லை, உள்ளத்தின் அச்சத்தை இறைவன் அறிவான். நடித்து காட்டுவதில்லை, உங்களுடைய உருவங்களை கொண்டு அவனை தொட வேண்டாம், வழிபட வேண்டாம், நான் நடுங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்று அவனுக்கு காட்ட வேண்டாம், அவனை கேலி செய்வதாகும். உள்ளத்தில் வழிபடுங்கள், உள்ளத்தில் சரணடையுங்கள், உள்ளத்தில் தொழுகையை மேற்கொள்ளுங்கள், உள்ளத்தில் ஜபத்தை மேற்கொள்ளுங்கள், உள்ளத்தில் கும்பிடுங்கள். உன்னை தவிர கதி கிடையாது என்பது கும்பிடுதலாகும். உன்னை கும்பிட்டு கேட்டுக்கொள்கின்றேன், நீயே கதி என்று வந்துவிட்டேன் என்று மனிதர்களிடம் நான் சாதாரணமாக பேசத் தெரிவோமே, அந்த கும்பிடுதல் என்பது அவனுக்கு மட்டுமே என்னுடைய அழகான ஒவ்வொரு தேவையையும் நம்பிக்கையை உருத்தாக்குகின்றேன். இன்னமும் சந்தேகம் இருக்குமானால் என்னை மன்னித்து விடுவாய்கள். இப்பொழுது நாம் அந்த நிலையில் இருக்கின்றோம். எவ்வளவு நமக்கு நன்மைகள் இருந்த போதிலும் சரி, எந்த குறையும் இல்லாமல் தான் இருக்கின்றது. இப்பொழுது நம்பிக்கை என்ற ஒன்று இல்லை, காரணம் கெட்ட உயிர் மூச்சை கிரகித்துக் கொண்டிருக்கின்றேன். மனிதர்களை நம்பித்தான் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை கொண்டிருப்பதன் காரணமாக மூச்சு கெட்டுவிட்டது. அழியக்கூடிய மனிதர்களிடமிருந்து அழிவை நான் அடையக்கூடிய அந்த உயிர் மூச்சை தான் நான் கிரகித்துக் கொண்டிருக்கின்றேன். இறை உணர்வை நான் நம்புகிறேனால் இறைவனிடமிருந்து வரக்கூடிய அந்த உயிரோட்டம் நாளைய வாழ்க்கைக்கு நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கைக்கு வழியிருக்கிறது என்ற அந்த நாளைய வாழ்க்கைக்கான படைக்கும் சக்தியை கொண்டிருக்கிற உயிரோட்டம் நான் கிடைக்கொள்ள வேண்டும். மனிதனுடைய சுவாசம் அப்படிப்பட்டதாக இருக்கின்றது. விருப்பத்தோடு வாடுங்கள். சந்தேகம் வந்துவிட்டால் நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும், அந்த நம்பிக்கையோடு வாட வேண்டாம். இரண்டாம் தரமாக ஆகிவிட்டது. நம்பிக்கை என்பது கெட்ட வார்த்தை, இறை உணர்வோடும் அதில் நான் முழுமையாக அமைந்துவிட்ட அந்த ஒரு சுயமான எண்ணத்தோடும், என் இறைவன் நிச்சயமாக எனக்கு பாதுகாப்பளிப்பான் என்ற அந்த உள்ளமானது மனமும் உள்ளமும் ஒன்றிணைந்துவிடும். உள்ளத்திலிருந்து மனது அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இறைவனுடைய செய்தியாக. ஆனால் மனதிலோ நான் பார்த்த பொருள்களிலிருந்து என்ற அறிவுகளிலிருந்து முறை இறங்கிவிட்டது, குப்பைகளாக இறங்கிவிட்டது. இரண்டுக்கும் போட்டி. அந்த மனதில் இருக்கிற உங்களுடைய அறிவை நீக்குவதற்கு பெருமையை நீங்கள் கைவிடுங்கள். உங்களுடைய பணம் தான் உங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரம் என்பதை கைவிடுங்கள். இல்லை, இறை அருள் உங்களுடைய ஆதாரமாக இருக்கின்றது. இன்று ஏற்றுக்கொள்ளுங்கள், நாளைய வாழ்க்கை சுகமாக அமைந்துவிட்டது. உங்களுடைய பிரார்த்தனையாக இருக்க வேண்டியது உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய விருப்பமாக அமைவதுதான். எங்கள் இறைவனே, நீ எதனை எங்களுக்கு அறிவிக்கின்றாயோ, உன்னுடைய அறிவிப்பாக இருக்குமானால் மனிதர்களால் இயலாத ஒரு சுகமான அழகான ஒரு தேவையை நீ அறிவிக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதிகளில் என்னையும் என் பெற்றோர்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் உயர்த்துவாயாக இறைவனே என்று கேளுங்கள். அத்தியாயம் 46:15. மனிதனுக்கு தன் பெற்றோருக்கு நன்மை செய்யும்படி உபதேசம் செய்தோம். நன்மை என்பது ஒவ்வொருவருக்கும் அவருடைய இருதயத்தில் அவருடைய இறைவன் அறிவிப்பதாகும். மனிதனுக்கு தன் பெற்றோருக்கு நன்மை செய்யும்படி உபதேசம் செய்தோம். முதலாவது உங்கள் பெற்றோர்களின் மீது நீங்கள் நல்லெண்ணம் கொள்ளுங்கள். அவர்களை நீங்கள் பாரமாக நினைக்க வேண்டாம். உங்களை நீங்கள் பாரமாக உங்களுக்கு ஆக்கிக் கொண்டதன் காரணமாக இருவருக்குமாக நான் நன்மை செய்கின்றேன். நீங்கள் சிறு குழந்தையாக இருந்தபோது உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை பாரமாக நினைக்கவில்லை. இப்பொழுது அவர்கள் சிறு குழந்தைகள் அளவுக்கு வந்துவிட்டார்கள். அவர்களை நீங்கள் பாரமாக நினைக்காதீர்கள். இறைவனுக்கு நன்றி செலுத்த உண்மையானால் எப்படி உங்களுடைய பெற்றோர்களுக்கு உங்களை நான் பாரமாக ஆக்கவில்லையோ, அதை போன்றே உங்களுக்கு உங்களுடைய பெற்றோர்களை நான் பாரமாக ஆக்க மாட்டேன். அவர்கள் காரணமாக உங்களுக்கு நான் செல்வ சூழ்நிலை அதிகரிக்கின்றேன். நல்லுணர்வை நான் கொடுக்கின்றேன். நல்லறிவை நீங்கள் கிடைக்கப்படுவீர்கள். நாளைய வாழ்க்கைக்கு இதற்கு நிகரான ஒரு நல்லறிவு கிடையாது என்பதை நீங்கள் அறியுங்கள். அந்த உயிரோட்டத்தில் நீங்கள் வாழும் பொழுது அவ்வளவு வேலையை மிகைக்கக்கூடிய உயிரோட்டத்தில் நீங்கள் வாழ்வீர்கள். அங்கு பொய்யுக்கோ புரட்டுக்கோ நயவஞ்சகத்திற்கோ நிச்சயமாக வேலை இருக்காது. என்னுடைய உயிரோட்டத்துடன் என்னுடைய திருப்தியுடன் நான் உங்களுக்கு அளிக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை நீங்கள் இன்னும் அனுமதிக்கவில்லை. இப்பொழுது நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுடைய பெற்றோர்கள் நீங்கள் குழந்தைகளாக இருந்தபோது நான் அவர்களுக்கும் உங்களுக்கும் புரிந்த அந்த அருட்படைகளுக்காக அவர்களுக்கு நன்றி செலுத்துங்கள். உங்களுடைய தாய் உங்களை சுமந்தால் அவர்கள் சுமக்கவில்லை, நான் சுமக்க செய்தேன். அந்த சுமையை அவர்களுக்கு அழகான அனுபவமாக ஆக்கினேன். இதற்கு நன்றி செலுத்துங்கள். அந்த குழந்தை 4 மாதங்களுக்கு பிறகு அது சுமையை சுமக்க ஆரம்பிக்கின்றது, சுமை தெரிய ஆரம்பிக்கின்றது அந்த தாய்க்கு. 4 மாதங்கள் வரை எந்த சுமையும் இல்லை. பின்னர் நீங்கள் பெற்றெடுக்கப்பட்ட பிறகு 2 வருடங்கள் பரிபூர்ணமாக பாராட்டுகின்றார்கள். இப்பொழுது நீங்கள் பாராட்டுவதும் கிடையாது, உங்கள் அடங்கு கட்டிவிடும். இந்த கிறுக்கர்களினுடைய கல்வி அறிவு, மருத்துவ அறிவு, எப்படி நீங்கள் அவர்களுக்கு 2 வருடங்கள் முழுமையாக பாராட்ட வேண்டும். 4 மாதங்களுக்கு பிறகு அவர்கள் சுமையை சுமக்கின்றார்கள். அந்த சுமையை அவர்கள் அடகானதாக நான் ஆக்கினேன். அவர்களுக்கு பிறகு பாராட்டுவதற்கும் அவர்களுக்கு சுகமாக ஆக்கினேன். அதுவரை சத்து கிடந்த மார்பகங்களுக்கு நான் பாடலை கொண்டு வந்தேன். அந்த குழந்தைக்காக வேண்டி உங்களுக்கு பாராட்ட தெரியாது, அதற்கான ஆகாரத்தையும் நீங்கள் கொடுக்க முடியாது. எனவே இதன் பிறகும் என்னுடைய ஆற்றலுக்கு மேலாக உங்களுடைய ஆற்றல் பெறுது என்று இந்த பாலில் நான் விட்டமின் இ சேர்க்கின்றேன். அதில் ஊட்டச்சத்துக்கு குறைவாக இருக்கின்றது என்று கூறக்கூடிய இந்த அகம்பாவம் பிடித்த அக்கிரமக்காரர்களுடைய வழியில் பின்பற்றுகிறானால் நிச்சயமாக உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் தேடிக்கொண்ட நஷ்டம் இதைவிட வேறு எதுவும் இருக்க முடியாது. நன்றி செலுத்துங்கள் எனக்காக. உங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்மையை விரும்புங்கள். உங்களுக்கு நீங்களே நன்மை செய்து கொள்ள முடியாது, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்மையை விரும்புங்கள். உங்களுக்கும் நன்மையை விரும்புங்கள். உங்களுடைய மனதுக்கு என் பெற்றோர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்களே, அந்த மனதுக்குத்தான் உயிர் மூச்சு கிடைக்கப்படுகின்றது. அதற்குரிய சக்தி திரட்சிகளோடு அந்த உயிர் மூச்சு தான் உங்களுடைய ஆற்றலாக இருக்கின்றது. நாளைய வாழ்க்கைக்கான உயிர் மூச்சு இன்று அமைக்கப்படுகின்றது. இன்று எனக்கு கேடுதான் என்று நான் எண்ணிவிட்டால் நான் தற்கொலை செய்து கொண்டு விடுவேன். அந்த உயிர் மூச்சு கிடைக்கின்றேன். அந்த காற்றிலிருந்து வாழ்க்கைக்கான உயிர் வாழ்க்கைக்கான உயிர் மூச்சு எதனையும் நான் கிடைக்கவில்லை. செத்துப்போவேன் என்ற அந்த எண்ணத்தை தேவிறேன். அந்த உயிர்மூச்சு கிடைக்கப்பட நான் தூக்கி தொங்குகின்றேன், விஷத்தை குடிக்கின்றேன், என்னை நான் மாய்த்துக் கொள்கின்றேன். ஒரு நன்மையும் அங்கு இல்லை என்பது பொருள். கொஞ்சமாவது இறைவன் ஆற்றின் மீது இறைவனுடைய அருள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம். இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கஷ்டங்களும் துன்பங்களும் இருக்கும் பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, இதுதான் காரணம். நான் இறைவனை ஏற்றுக்கொண்டேன் என்பதுதான் காரணம். இறைவனை முற்றிலுமாக நான் மறுத்து என்னுடைய வாழ்க்கையை தான் முடிந்துவிட்டது என்று நினைக்கும் பொழுது அடுத்த மூச்சில் உயிரோட்டம் கிடையாது, நான் செத்துவிட்டவன், இனி நான் வாழவும் முடியாது, இறைவனுடைய ஆற்றலை இறைவனுடைய அறிவிப்பை நான் நம்பவும் முடியாது, உணரவும் முடியாது. இந்த நிலையில் நான் இறக்கும் பொழுது எனக்கு நரகம் நிச்சயம். உயிர் வாழ வேண்டும், என் இறைவன் என்னை பற்றி திருப்தி அடைய வேண்டும் என்றால் என்ன சொல்லிருக்கிறேனால் நன்மையை விரும்புங்கள். நாளைய வாழ்க்கையை நன்மை விரும்புகின்றேன். நாளைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியாது, எனவே உங்களுடைய அறிவு நாளைய வாழ்க்கையை எட்டி பார்க்க முடியாது. அழகான வாழ்க்கையினுடைய இறைவனுடைய அறிவிப்பை நான் ஏற்கும் பொழுது நாளைய வாழ்க்கை உங்களிடம் இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். நாளைய வாழ்க்கையை நான் வாழப்போகிறேன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களே, இது அகம்பாவசியத்தை வேறு என்ன இருக்கின்றது? இன்றைய வாழ்க்கையில் நீங்கள் இறைவனுக்கு நன்றியோடு இருப்பீர்களால் நாளைய வாழ்க்கை பற்றிய கவலை நீக்கப்பட்டுவிடும். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு நிலைக்கு மேல் மற்ற நிலை நன்மையானதாகவே அமையும். உங்களுடைய எண்ணத்தின் மீது தூய்மையாக ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய அறிவை கொண்டு அந்த எண்ணத்தை பாழாக்காதீர்கள். பெற்றோருக்கு நன்மையை விரும்புங்கள், உங்களுக்கும் நன்மை விரும்புங்கள், உங்களுடைய சந்ததிகளுக்கும் நன்மையை விரும்புங்கள். இதில் உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் வைக்கவில்லை. நான் கொடுத்த விருப்பத்தை தான் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். இது உண்மையான வாக்குறுதியாகும், சொர்க்கத்திற்குரிய பாதையாகும். இந்த உலகத்திலேயே உங்களுக்கு நன்மையையும் இன்னும் இறைவன் உங்களை திருப்தி அடைந்த நிலையில் கைப்பற்றப்படும் பொழுது சொர்க்க வாழ்க்கையையும் நிச்சயிக்கின்றான் உங்களுக்காக. நிச்சயமாக உங்களுடைய வாக்குறுதி இன்றும் சரி, உங்களுடைய மரணத்திற்கு பிறகும் சரி, எடுக்கப்படும் நாளிலும் உங்களுக்கு நன்மையை தேவையின் வாக்களிக்கவில்லை. இந்த சத்தியத்தை கொண்டு இப்பொழுது பாருங்கள், 46:15. மனிதனுக்கு தன் பெற்றோருக்கு நன்மையை செய்யும்படி நாம் உபதேசம் செய்தோம், நன்மையை விரும்பும்படி செய்தோம். அவனுடைய தாய் வெகு சிரமத்துடனேயே அவனை சுமந்து வெகு சிரமத்துடனேயே அவனை பெற்றிருக்கின்றாள். அவனை சுமப்பதும் அவனுக்கு பால் குடி மறக்க செய்வதும் 30 மாதங்கள் ஆகும். 2 ஆண்டுகள் பரிபூர்ணமாக அவள் பாராட்டுதலும், 4 மாதங்களுக்கு பிறகு அவள் சுமையை சுமக்க ஆரம்பிப்பதும், மொத்தம் 6 மாதங்கள் அவள் சுமையை சுமக்கின்றார்கள். 4 மாதங்களுக்கு எந்த சுமையும் தெரியாது. இவ்விதமாக உங்களை ஒரு ஆளாக வளர்ப்பதற்குள் 30 மாதங்கள் ஆகின்றன. நன்றியோடு நீங்கள் அவனை நினைவு கூறுங்கள். உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் அவன்தான் உணவளிக்கப் போகின்றான். உங்களுடைய அறிவின் காரணமாக பாடாற்றிக் கொள்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை நாளைக்கு நிரந்தரமற்றதாக இருக்கின்றது. உங்களுடைய கல்வி அறிவை கொண்டு அவர்களுக்கும் அதே கல்வி அறிவை கொடுக்கின்றீர்கள். கல்வி அறிவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும், ஆனால் நம்ப வேண்டாம். படிக்க வேண்டாம் என்று கூறவில்லை, அதற்கு முக்கியத்துவம் அளிக்காதீர்கள், அது ஒரு கேடு என்பதை படிப்பதற்காக. களவும் கற்றுமர கேடையும் கற்றுக்கொள்ளுங்கள், பிறகு மறந்துவிடுங்கள். என்ன என்று தெரியாமல் ஆகிவிட வேண்டாம். உள்ளத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒன்றுக்கும் உங்களுடைய கல்வியறிவு ஒருபோதும் உதவாது என்பதை இன்றும் அறிகிறோம், என்றும் அறிய வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். நன்றாக படியுங்கள், பிறகு அதை உங்கள் கால்களில் போட்டு மதியுங்கள். உங்களுடைய மதியின் உயர்வின் காரணமாக மதிப்பு முக்கியத்துவம் கொடுங்கள். இறைவனுடைய வார்த்தைகளை மதிக்கும் அந்த மதிப்பின் பழக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அவன் வாலிபமாகி நன்மை தீமைகளை அவன் பிரித்தறியக்கூடிய நிலைக்கு வந்து பின்னர் ஒரு நிலை அடைகின்றான், இறங்கக்கூடிய நிலை. அவனுடைய உடல் உறுதியும் மனோதியும் செய்யக்கூடிய நிலை 40 வயதாகின்றது. அப்பொழுதுதான் இறைவனை அவன் நிச்சயமாக பார்க்க ஆரம்பிக்கின்றான். தன் பெற்றோர்கள் மீதும் தன்னுடைய பிள்ளைகள் மீதும் அவனுக்கு கலக்கமும் கவலையும் பயமும் ஏற்படுகின்றது. என் இறைவனே, என் மீதும் என் பெற்றோர் மீதும் புரிந்த அற்படைகளுக்கு நான் நன்றி செலுத்தவும், உன்னை அதிகமாக நான் நம்பிக்கை கொள்வதும். நம்பிக்கையின் காரணம் சந்தேகம் ஏற்பட்டது, காரணமாக நம்பிக்கை. அந்த சந்தேகத்தை நீக்குவதற்கும் இன்னும் நீ கொடுத்த அந்த சுத்தமான நாளைய வாழ்க்கையினுடைய அழகான ஒரு செய்தியை உயிரோட்டத்துடன் நான் விரும்புவதற்கும் இன்னும் உன்னுடைய திருப்தி அடையக்கூடிய இன்னும் நன்மையான விஷயங்களை எல்லாம் சந்தேகம் இல்லாமல் நம்புவதற்கும் உன் திருப்தி அடையக்கூடிய அந்த அருளை கொண்டு என்னை வாழச் செய்வாயாக இறைவனே. என்னுடைய சந்ததியையும் நன்மையானவர்களாக சீர்படுத்தியவர்களாக நான் திருத்த முடியாது. என்னுடைய சந்ததிகளை நீ என் சந்ததிகளை திருத்துவது உண்மையானால் அது சத்தியமாக என்னுடைய வாக்குகள் உன்னுடைய வாக்குகள் என்னுடைய விளக்கம் அமைந்திருக்கின்றது. ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. அந்த ஏற்பதிலே எனக்கு நிலைப்படுத்திக் கொடு, உறுதிப்படுத்திக் கொடு. என் பெற்றோர்களுக்கும் என் சந்ததிகளுக்கும் உன்னை தவிர கதி இல்லை. நான் இதுவரையில் அவர்களை நான் பாதுகாப்பாக எண்ணிக்கொண்டிருந்தேன். இந்த 40 வயதுக்கு பிறகுதான் தெரிகிறது இது சாத்தியமில்லை என்பது. அவர்களுக்கும் அவர்களும் குழந்தைகளாகிவிட்டார்கள், குழந்தைகளும் இருக்கின்றன. இந்த 2 கடையில் நான் மாற்றிக்கொண்டிருக்கின்றேன். என்னை பாதுகாத்துக் கொள்வாயாக இறைவனே என்று இன்று நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனை செய்யுங்கள். அந்த பிரார்த்தனை தான் இது. என் இறைவனே, என் மீதும் என் பெற்றோர் மீதும் பிறந்த அற்புதங்களுக்காக நன்றி செலுத்தவும், உன்னுடைய திருப்தி அடையக்கூடிய நல்ல செயல்களை செய்யவும் எனக்கு அருள் செய்வாயாக. என்னுடைய சந்ததியையும் நன்மையானவர்களாக சீர்படுத்தியிருவாயாக. நிச்சயமாக நான் உன் பக்கமே திரும்புகின்றேன். என்னுடைய வழிமுறைகளை விட்டு உன் பக்கம் திரும்புகின்றேன். இதுவரையில் தொலைந்தேன். என்னுடைய இரண்டு கண்களும் இருவேறு துருவங்களில் சென்று சீரழிந்த அந்த வாழ்க்கையை விட்டும் நான் இன்று உன்னிடம் ஒரே அகக்கன் பக்கம் திரும்புகின்றேன். என்னை ஏற்றுக்கொள்வாயாக, என்னை மன்னிப்பாயாக. அன்றியும் நான் உன் இனிமேலும் உன்னுடைய வாக்குகளின் மீது சமாதானத்தை விரும்பக்கூடிய நிலையில் இருக்கின்றேன் என்று கூறக்கூடிய இந்த பிரார்த்தனை யார் மேற்கொள்கின்றார்களோ, சுவனவாசிகளான இவர்கள் செய்தவற்றில் 46-16. சொர்க்கவாசிகள் இவர்கள் இந்த உலகத்திலும் இவர்கள் நன்மையை அடைவார்கள். இன்னும் வரக்கூடிய நாட்களிலும் அவர்கள் இறந்த நாளிலும் இவர்கள் மேன்மை அடைவார்கள். சொர்க்க வாழ்க்கைக்காக வேண்டி இவர்கள் செய்தவற்றில் அழகான நன்மையானவற்றை நாம் அங்கீகரித்துக் கொள்வோம், அதற்கு உயிர் கொடுப்போம். ஆனால் இவர்கள் செய்தவற்றில் மிக தீயவற்றையும் நாம் மன்னிப்போம். அதிலிருந்து உயிர் சக்தி இணைக்கிடுவோம், அது அடிந்து விட்டது. கொசுவுக்கும் உயிர் சக்தி இருக்கிறது, தீமையானதுதான். பாம்புக்கும் உயிர் சக்தி இருக்கிறது, அந்த உயிர் சக்தி தீமையானது, அதை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு கேன்சர் உருவாகின்றது, கெட்ட உயிர் சக்தி, அந்த உயிர் சக்தியை கொண்டு ஒரு கேன்சர் உருவாகின்றது. அதை நீக்கிவிட்டோம், அந்த உயிர் சக்தியை நீக்கிவிட்டோம், எனவே அது அடியும். அவர்கள் செய்தவற்றில் அழகானவற்றை அங்கீகரித்துக் கொள்வோம், அவர்கள் செய்தவற்றில் மிக தீயவற்றை அவர்களிடம் விளக்குவோம். நிச்சயமாக அவர்களை நாம் பிழை கொடுப்போம். இவர்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த வாக்குறுதி உண்மையான வாக்குறுதியாகும். எனவே உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை பற்றி திருப்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய நாளை வாழ்க்கையை பற்றி அமைதியடையுங்கள். இனியும் இறைவனோடு சமாதானமாக இருங்கள். அவனோடு நீங்கள் விரோதம் பாராட்ட வேண்டாம், சந்தேகிக்க வேண்டாம், பிறகு நம்பிக்கைக்காக அலைய வேண்டாம். விருப்பத்தை விருப்பத்தோடு அமைத்துக் கொள்ளும் அதே நேரம் என் இறைவனை விருப்பத்தை பாதுகாத்துக் கொள்வாயாக. உனக்கும் எனக்கும் இடையே சமாதானத்தை அதிகரிப்பாயாக. என்னுடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் என்னுடைய சந்ததிகளுக்கும் நீ எங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி தந்துருவாயாக. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை தவிர வேறு வாழ்க்கை இருப்பதாக. இனியும் நான் என்ன வேண்டாம், என்னுடைய சந்ததிகளையும் நீ பாதுகாத்துக்கொள் என்ற இந்த பிரார்த்தனையை கொண்டு நம்முடைய இந்த வகுப்பை முடித்துக் கொள்வோம்.